இந்த உலகத்தில் எல்லாருமே சந்தோஷத்தை தேடுகிறவர்கள் தான். ஆனால் அநேக பேர் சந்தோஷத்தை அடையாது இருக்கிறதுக்கு அது தவறான இடத்துல தேடுறதுனால. நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு. உலகத்தில் எந்தெந்த நாடுகள் சந்தோஷமாக இருக்கோ அந்த நாடுக்கு ஒரு ரேங்க் கொடுப்பாங்க. அந்த வரிசையில் பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்ம நாட்டுக்கு வாங்கின ரேங்க் வந்து 126வது ரேங்க். 136 நாடுகளில் நம்ம நாடு என்ன ரேங்க்ல இருக்கு? 126வது ரேங்க். இன்னும் 10 நாடுகள் தான் நமக்கு கீழே. நம்மளை விட சந்தோஷமா இருக்கிற நாடுகள் நைஜீரியா போல நாடுகள், ஸ்ரீலங்கா போல, நேபாள், பங்களாதேஷ் போல நாடுகள் அப்படின்னு. அது எவ்வளோ ஆக்கியுரேட்டோ தெரியாது, ஆனால் உண்மையாகவே நம்முடைய சமுதாயம் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறத நம்மளால் மறுக்கவே முடியாது. எல்லாருக்கும் ஒரு பயம், சமுதாயத்தில் சந்தோஷம் இல்லை. அந்த சந்தோஷம் இல்லாத ஒரு காரியம் வந்து வெறும் பொருளாதாரம் மாத்திரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, அந்த சந்தோஷம் போக போக எதிர்காலத்தை நினைச்சா இன்னும் சோகம்தான் ஆகுது. வெறும் பொருளாதாரத்தை நினைச்சு பார்த்தா, அரசியலை நினைச்சு பார்த்தா மாத்திரம் இல்லை. ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் வாழும்போது போக போக நமக்கு என்ன, வயசு வாலிபம் ஆயிட்டு போகிறோம். நம்ம உடம்பு கேட்டுக்கிட்டு இருக்கு, வயசாயிட்டு போயிட்டு இருக்கு இல்லைங்களா. முதல்ல நல்லா சின்ன சின்ன எழுத்தெல்லாம் படிக்க முடியும், இப்போது படிக்கவே முடிய மாட்டேது, கண்ணாடி வேணும் நமக்கு. உடம்பு கெடுது, வயசாகுது, உடம்பு பலவீனம் அடையுது. பலவீனம் அடைந்து இன்னும் சீக்கு ஏதாவது வந்துடலாம், ஏதாவது சுகரு கொலஸ்ட்ரால் வரும்போது அதையெல்லாம் நினச்சி பார்த்து ஒரு நாள் நம்ம இறந்து கூட போயிடுவோம்னு எதிர்காலத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை இல்லை. அதுவும் ஆண்டவரை நம்பாத மக்களை யோசிச்சு பாருங்கள், என்ன நம்பிக்கை இருக்க முடியும்? வயசாயிட்டு போகுது, உடம்பு கெட்டுக்கிட்டு போகுதுன்னும் போது மனுஷன் வாழ்க்கையை பார்த்தோன்னா ஒரு நீண்ட கால ஆயுசு, அங்கே இங்கே ஏதோ துளிகளான ஒன்று ரெண்டு சந்தோஷங்கள் இருக்குது. அதை வயசாகி போக போக அந்த சந்தோஷங்களை குறைஞ்சிக்கிட்டு போய் ஒரு சந்தோஷம் இல்லாத ஆயுசு தான் மனுஷன் வாழ்க்கை முடியுது. ஒருவேளை வாலிபமாக இருக்கிறவங்க நீங்கள் யோசிக்கலாம், அப்படியெல்லாம் எங்களுக்கு இல்லையேனா. வாலிபமாக இருக்கும்போது நம்ம கொஞ்சம் பிஸியாக இருந்துடலாம், ஏன்னா சந்தோஷம் இல்லைன்னு கவலைப்படுறதுக்கே நமக்கு டைம் இருக்கிறதில்ல. ஏன்னா அந்த வேலை இந்த வேலைன்னு பிஸியாக இருந்துடலாம். ஆனால் வயசானவங்களை கேட்டு பாருங்கள், ஓல்டேஜ் ஹோமில் போய் பேசி பாருங்கள், அவங்க முகத்துலேயும் குரல்லையும் எவ்வளோ துக்கம், சந்தோஷமே இல்லை. சந்தோஷம் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒரு காலத்தில், இப்போ சந்தோஷம், எதிர்காலத்தை நினச்சி சந்தோஷம், நம்பிக்கையை எதுவுமே மாறப்போகுது நல்லது ஆகப்போகுதுன்ற நம்பிக்கை இல்லாத ஒரு சோர்வு, ஒரு டிப்ரெஷனில் தான் உலகம் இருக்கிறது. இப்படிப்பட்ட உலகத்தில் வாழுகிற நாம் இன்னைக்கு உங்களை எல்லாரையும் ஒரு பயணத்துக்கு வரவேற்கிறேன். சந்தோஷத்தை நாடி போகிற ஒரு பயணம், உண்மையான சந்தோஷத்தை நாடி போகிற ஒரு பயணம். ஏன்னா நான் நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம எடுக்கிற பயணம், இன்னும் சில மாதங்கள் அதை பற்றி பார்க்க போகிறோம். தேவனுடைய கிருபையில் ஆண்டவர் நம்ம இந்த பயணத்தை பாடங்களை படிக்க படிக்க நம்ம வாழ்க்கையில் அதிக அதிகமாக சந்தோஷம் வளரப்போகுது. ஏன், நம்ம தொடர்ற இன்னைக்கு தொடர்ற ஒரு நிருபத்துக்கு முழு வேதத்திலேயே சந்தோஷத்தின் நிருபம்னு பேர். த எபிசல் ஆஃப் ஜாய், சந்தோஷத்தின் நிருபம். ஒரு விதத்தில் முழு பைபிளே நமக்கு உண்மையான சந்தோஷத்துக்கு பாதை காட்டுதுன்னு சொல்லலாம். ஆனால் அந்த உண்மையான சந்தோஷத்தை அடைந்த மக்களை இந்த நிருபம் நமக்கு எடுத்து காட்டுது, உதாரணங்களாக எடுத்து காட்டுது. ஒரு மேல் பார்வையான சந்தோஷம் இல்லை. இந்த உலகத்தில் எந்த அளவுக்கு ஆழமான சந்தோஷம்னா, இந்த உலகத்தில் எந்த காரியத்தையும் அந்த சந்தோஷத்தை தொட முடியாது, டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு நிறைவான ஒரு சந்தோஷம் இந்த பயணத்தில் நமக்கு கிடைக்கும். பரிசுத்தாவியானவர் இந்த புக்கு 4 சுருக்கமான அதிகாரங்களுடைய புக்கு, பிலிப்பியர் புக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 நிருபங்கள், 4 அதிகாரங்களுள்ள நிருபம் ஒவ்வொன்று படிக்கும் போது பரிசுத்தாவியானவர் நம்ம மனதை மறுரூபப்படுத்தி நம்முடைய சிந்தனைகளை வாழ்க்கையில் அதிக அதிகமாக சந்தோஷத்தை நிச்சயமாக நிரப்புவார் என்ற நம்பிக்கை ஜபத்தோடு நம்ம இதை ஆரம்பிப்போம். நான் அதை நம்புற ஆண்டவர் செய்வாருன்னு. இந்த ஏன்னா இந்த நிருபத்தினுடைய மைய கருத்தை சந்தோஷம். பால் இந்த நாலு அதிகாரத்தில் சந்தோஷத்தை பற்றி 16 தடவை பயன்படுத்துகிறார். சந்தோஷம் என்ற வார்த்தையை, கிறிஸ்து என்ற வார்த்தையை 50 தடவை பயன்படுத்துகிறார். அதுவே நமக்கு என்ன காட்டணும், உண்மையான சந்தோஷம் நமக்கு எங்கே தான் இருக்க முடியும், கிறிஸ்துவுக்குள்ளத்தான் இருக்க முடியும். கிறிஸ்துவுக்கு வெளியில் சந்தோஷம் இல்லை. ஆகவே உன்னத விதத்தில் இந்த நிருபம் நம்மளை எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும். ஆகவே இந்த சந்தோஷத்தை நாடுறது வந்து நம்ம ஒரு சுயநல நோக்கம். ஏங்க சந்தோஷம், எனக்கு சும்மா சந்தோஷமாக இருக்கணுங்க, டல்லாக இருக்கக்கூடாதுன்னு சுயநலத்துக்காக இல்லாமல் நம்ம சுவிசேஷத்துக்கு சாட்சிகளாக இந்த உலகத்தில் இருக்கும்படி ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆகவே மிக முக்கியமாக ஒரு சோர்ந்து சோகமான சமுதாயத்தில் வாழுகிற நாம் அந்த மக்களுக்கு மிகப்பெரிய கவர்ச்சியாக, மிகப்பெரிய ஆண்டவருக்குள்ள இழுக்கும்படி ஒரு கவர்ச்சியாக நம்ம இருக்கணும்னா எப்படி இருக்கணும், அவங்க தலையே பிச்சுக்கணும், எப்படிப்பா உன்னால் மாத்திரம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுது, எத்தனை நடந்தாலும் எப்படி உன்னால் மாத்திரம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுதுன்ற நம்முடைய ஆழ்ந்த சந்தோஷம், எதுவுமே தொட முடியாத நிரந்தர சந்தோஷத்தை பார்த்து அவங்க கவரப்படணும். சுவிசேஷத்துக்கு சாட்சியாக இருக்கணும். முதலாவது நம்ம சந்தோஷம் உள்ள மக்களாக இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, வேதம் சொல்லுது, த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். கர்த்தருக்குள்ள நமக்கு இருக்கிற சந்தோஷம் தான் நமக்கு பலனே. யோசிச்சு பாருங்களேன், எல்லாத்துக்கும் பலன் அதாங்க. ஆண்டவரை சந்தோஷத்தோடு நம்ம சேவிக்கணும், ஆண்டவரை சந்தோஷத்தோடு நம்ம ஆராதிக்கணும், ஆண்டவரை சந்தோஷத்தோடு பாடணும்னா, இல்லை நமக்கு சந்தோஷம் இல்லைன்னா அது முடியாது. முழு பலத்தோடு ஆண்டவரை சேவிக்கணும்னா சந்தோஷம் இருக்கணும் நமக்கு. ஏன் சந்தோஷம் இல்லாததுனால தானே சில நேரங்களில் உலக போடுகிற என்ன ஒரு ஒரு பிச்சை காசுன்னுவாங்க, உலகம் தருகிற தற்காலிக பிச்சை இன்பங்களுக்காக அதை போய் நாடி போகிறோம். ஏன் சோதனைகளில் விழுந்து போகிறோம், ஏன் உள்ளுக்குள்ள நிறைவான தெய்வீக வரம் கொடுக்குற சந்தோஷம் இல்லாததுனால. நிறைவான சந்தோஷம் நிரம்பி இருக்கும்போது உலகம் கொடுக்கறதெல்லாம் பார்த்து சேப்போன்னு இருக்கும் நம்மளுக்கு. பெரிய தெய்வீகமான காரியங்கள்லாம் சாப்பிட்டு வாய்க்கு ருசி கண்டுருச்சுன்னா, எங்கள் பாஸ்டர் ஒரு உதாரணம் சொல்லுவார், நான் இங்கே சின்ன பையனாக இருக்கும்போது இலந்தப்பழம் அப்புறம் இலந்தப்பழம்லாம் வைப்பாங்க தெரியுங்களா, அது ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். அந்த ரோட்டில் விற்கிறது அந்த விற்கிறது அதெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். நான் போய் அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு அங்கே போய் ஃபஞ்சு ஜூஸு அது இதெல்லாம் சாப்பிட்டு நாக்கு ருசி பார்த்துட்ட உடனே இங்கே வந்து ஒரு வாட்டி இலந்த பழம் வாங்கி சாப்பிட்டேன், வாந்தி தான் வந்துருச்சு, இதான் நான் இவ்வளோ விரும்பி சாப்பிட்டேன் அப்படின்னு. ஏன்னா பெரியான காரியங்களை ருசி கண்டுருச்சுன்னா இதெல்லாம் சாதாரணமாக போகும். அதே மாதிரி தெய்வீக சந்தோஷத்தினுடைய நிறைவு என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த உலக சீப் சந்தோஷத்துக்கெல்லாம் உழுவ மாட்டோம்மா நம்ம. அதுக்காக நமக்கு சந்தோஷம் வேணும். ஆண்டவருக்கு பிரியமாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு ஆண்டவர் சந்தோஷத்தோடு நாம் செய்கிற சேவையைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், சந்தோஷத்தோடு நாம் செய்கிற ஆராதனையைத்தான் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். சோதனைகளை சந்தோஷத்தோடு நம்ம அணுகிறதுக்கு நமக்கு வேணும். ஆகவே சந்தோஷத்தின் பல நன்மைகள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சந்தோஷத்தின் பயணத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வருவீங்களா, ரெடியாக இருக்கிறீங்களா, பயணத்துக்கு போனோன்னா ரெடியா அப்படின்னு கேட்கணும். ரெடியாக இருக்கிறீங்களா அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும், ரெடியாக இருக்கணும். பாருங்க சத்தமாகவே சொல்ல மாட்டேன்றீங்க. ஏன்னா ஆஃபீஸில் கிஃபீஸில் கூப்பிட்டோன்னா எஸ் நீங்கள் பெண்டிகாஸ்டல் சர்ச்சில் போய் கற்றுக்கணும், ஏதாவது ஒன்று சொன்னால் என்ன வாலே லூயா அப்படின்னுவாங்க. நம்ம ஏன் அப்படிலாம் சொல்கிறது இல்லைன்னு எனக்கு தெரியல. ஆமேன் இந்த பாட்டுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி இதுக்கு ஏதாவது ஒரு ட்ரைனிங் நம்ம கொடுக்கணும், எல்லாரும் ஆமேன் கத்துற மாதிரி. ஆகவே இந்த நிருபம் வசன வசனமாக நாம் படிக்க போகிறோம். ஏன்னா ஒவ்வொரு வசனம் படிக்கும் போது உங்கள் மனசில் சந்தோஷம் நிறையறதுக்கு ஒரு அடையாளம் என்ன, இப்போ ஆனந்தத்தோடு ஆமேன் ஆமேன் சத்தமாக சொல்லுகிற ஆனந்தம். ஆகவே இந்த நிருபம் ஒரு டல்லாக சோர்வாக இருக்கிற ஜிஆர்பிசி சர்ச்சை ஒரு துடித்துடிப்போடு ஒரு வைப்ரண்ட் சர்ச்சாக, ஒரு துடிப்பான சந்தோஷமான சர்ச்சாக ஆண்டவர் நம்மளை மாற்றட்டும். இந்த பயணத்தை நம்ம ஆரம்பிக்கணும்னா ஆயத்தம், எந்த பயணம் ஆரம்பிக்கணும்னாலும் நம்ம பேக்கெல்லாம் பண்ணி ஆரம்ப ஆயத்தம் தேவை. ஆகவே இதுக்கு ஒரு ஆயத்தமாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், இன்றைக்கி ப்ரிப்பேர் ஆக போகிறோம் இந்த பயணத்தை தொடருவதற்கு. இந்த பயணத்தை தொடருவதற்கு நாம் என்ன செய்யணும், நம்ம மனசுலேயோ நம்முடைய இருதயத்துலேயோ 2000 வருஷம் பயணம் செய்து ஒரு சில மக்களை சந்திக்கணும், ஒரு ஊருக்குள்ளே போகணும், அந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கணும். அந்த இந்த நிருபத்துக்கு ஒரு பின்னணியை நம்ம பார்த்தோன்னா இந்த நிருபத்தில் இருக்கிற எல்லா காரியமும் ரொம்ப உண்மை உள்ளதாக ரியலாக அழகாக நமக்கு மாறிப்போம். அந்த ஆயத்தத்தை இன்னைக்கு நாம் செய்வோம். இது வந்து பிலிப்பியர் புக்கு, உங்க பைபிளில் நீங்க எடுத்து வச்சுக்கலாம். பிலிப்பியர் முதல் வசனங்களை நம்ம பயன்படுத்தி அதை பார்ப்போம். இது ஒரு லெட்டர். ஒரு லெட்டர்னா, ஒரு இந்த லெட்டர் என்னும் போது நம்ம இந்த காலத்தில் லெட்டருன்னா என்னான்னு கூட விளக்கணும் இல்லைங்களா? லெட்டர்னா யார் போடுறாங்க இப்போல்லாம் லெட்டரு? எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் தெரியாது, அதெல்லாம் சிரிப்பாங்க. நம்ம யோசிச்சோன்னா எங்களுக்கு ஊருக்குள்ளெல்லாம் பஸ்ஸில் ஏற்றி அனுப்பும் போது, ட்ரெயின் ஏற்றி அனுப்பும் போது, ஊருக்கு போய் லெட்டர் போடுங்க, ஊருக்கு போய் லெட்டர் போடுங்கன்னுவோம் இல்லைங்களா? இப்போ யார் சொல்கிறாங்க ஊருக்கு அதெல்லாம் லெட்டரெல்லாம் போச்சு, இப்போ மொபைலில் ஃபோன் பண்ணுங்க அப்படின்னுவோம். ஊருக்கு போய் லெட்டர் ஒரு வேளை போட்டாங்கன்னா, முதல்ல லெட்டர் வந்தவுடனே நம்ம என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி ஒரு லெட்டர் எனக்கு வந்துச்சு, திடீர்னு டக்குன்னு திறந்து நான் உள்ளே போய் படித்தேன், ஒன்றுமே புரியல. என்ன எழுதியிருக்காங்க ஒன்றுமே புரியல. அப்புறம் மேலே பார்த்தா இது எனக்கே எழுதலை லெட்டர், வேறு யாரும் எங்கேயும் எழுதியிருக்காங்க, அட்ரஸ் தவறி வந்துருச்சு. அதனால் லெட்டர் நல்லா ஓப்பன் பண்ணி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும்? யார் எழுதுனது, எங்கேருந்து வருது அட்ரஸ், விலாசம், யாருக்கிட்டேருந்து வருது அவங்க விலாசம். ரெண்டாவது என்ன புரிஞ்சுக்கணும்? யாருக்கு வந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும். டூ அட்ரஸ், டூ பர்சன், டூ அட்ரஸ், அதை ரெண்டை தான் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்குவோம். நமக்கு அந்த முதல் வசனத்தில் அதெல்லாம் சொல்லப்படுகிறது. இது யார் எழுதுறது, இந்த லெட்டர் ஃப்ரம் பர்சன் யார், அந்த அட்ரஸ் என்ன, யார் இது எழுதுனதுன்னா என்ன வசனம் சொல்லுது? கிறிஸ்து இயேசுவின் ஊழியக்காரராகிய பவுலும் திமோத்தியும். நம்ம எல்லாருக்கும் பவுல் தெரியும், அருமையான மாபெரும் அப்போஸ்தலன், தமஸ்கு நகரத்தில் இருந்து அந்த ரோட்டில் இருந்து ஆண்டவரை கண்டு மனம் திரும்பி மிக உன்னதமான அப்போஸ்தலனாக, இதுவரைக்கும் பயன்படாத ஒரு ஊழியக்காரனாக பயன்பட்டு புதிய ஏற்பாடு முக்காவாசி எழுதினது அவர் தான் இல்லைங்களா? 27 நிருபங்களில் 13 நிருபங்கள் எழுதினது அவர் தான். அருமையான ஆண்டவர் பயன்படுத்தின ஒரு அப்போஸ்தலன். அவரை பற்றி ஒரு மிக சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த நிருபத்திலேயே அவரை பற்றி இருக்குது. 3:5 பார்த்தீங்கன்னா, இந்த நிருபத்திலேயே அவரை பற்றி என்ன சொல்லப்படுகிறது?
நான் 8 விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தாம், பென்யமீன் கோத்திரத்தாம், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன்,
தெரிஞ்சுக்கலாம். இவரு எபிரேயர்களுக்கு பிறந்த யூத ரத்த உடம்புல ஓடுற ஒரு புள்ள, அது பெரிய விஷயம். அப்பெல்லாம் எபிரேயருக்கு வெளியில பிறந்தவங்க எல்லாம் நாயங்கன்னு கூப்பிடுவாங்க. பெரிய விஷயம், யூத குலத்தின் ரத்த வம்சத்துல பிறந்தவர், 8 விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், இஸ்ரவேலின் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் வம்சத்துல வந்தவன், 12 கோத்திரங்களை மிக உயர்ந்த மிக பேர் போன பெஞ்சமின் கோத்திரம் வந்த கோத்திரத்துக்கு பிறந்தவன், எபிரேயன், எபிரேயன் பாருங்களேன், எபிரேயரில் பிறந்த எபிரேயன். அது என்ன பெருமை தெரியுமா? நமக்கெல்லாம் புரியறதில்ல. இப்பெல்லாம் தமிழ்நாட்டில் சும்மா நான் தமிழன்டா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி எபிரேயன்டா அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. எபிரேயருக்கு பிறந்த எபிரேயன், இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த மிக ஸ்ட்ரிக்டான மதம்னா, மிக பக்தியான மதம்னா அந்த காலத்தில் இருந்தது இஸ்ரவேல் மக்கள் தான். அந்த இஸ்ரேவேல் மக்களையும் மிக உச்ச கட்டத்தில் ஸ்ட்ரிக்டாக பக்தியாக இருந்தவங்க யார் தெரியுமா? பரிசேயர்கள் தான். அவர் என்ன சொல்கிறாரு? நான் பரிசேயன், நியாயப்பிரமாணத்தின்படி எந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக வாழ்ந்திருக்கிறேன், 8 விருத்த சேதனம் பண்ணதுலேருந்து என் வளர்ப்பு எப்படி இருந்திருக்கு தெரியுமா? அப்படி இப்படி கூட பாவம் செய்யலை. வெளியில் பார்க்குறவங்க என்ன, அப்பா அம்மாவுக்கு ஒழுங்காக கீழ்படுகிறவன், ஒழுங்கா வளர்க்கப்பட்டவன், ஆலயத்துக்கு ஒரு வாரம் விடாம 8 பிறந்ததுல இருந்து ஆலயத்துக்கு போயிருக்கிறேன், ஓய்வு நாள் ஒவ்வொரு நாளும் போயிருப்பாங்க, குற்றம் சாட்டப்படாதவன் நியாயப்பிரமாணத்தின்படி. வெளியில பார்க்கும் போது எப்படி வளர்ந்துருக்கிறார் பாருங்க, குற்றம் சாட்டப்படாதவன் நியாயப்பிரமாணத்தின்படி, நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன், அந்த தேசத்துல சந்ததியிலேயே மிக பயங்கரமா வளர்ந்தவர் பரிசேயன். உச்சக்கட்ட நிலமை ஒரு எபிரேயனுக்கு பரிசேயன் நிலமை தான். நான் பரிசேயன் ஆயிட்டேன், அந்த நிலைமையை அடைந்தவர். ஆனால் இந்த இயேசுடைய சபையை நியாயப்பிரமாணத்துக்கு விரோதம், யூத மதத்துக்கு விரோதமாக வந்திருக்குன்னு நினச்சி அந்த சபையை எந்த அளவுக்கு வைராக்கி எனக்குன்னா மதத்தின் மேலே அந்த சபையை துன்பப்படுத்தினவன். இப்படி வாழ்ந்த ஒரு மனுஷனுக்கு அதிசயமாக ஒன்று நடந்துருச்சு. என்ன, 7வது வசனம் படிங்களா.
ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன்.
இந்த 3 வசனங்கள்ல பவுலை பத்தி எல்லாமே தெரியுது. பவுலுடைய ஒரு பயோடேட்டா இந்த 3 வசனம் தான். கிறிஸ்துவுக்கு பின்னாடி அவர் எப்படி இருந்தார், கிறிஸ்துவுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு கிறிஸ்துவை தெரிஞ்சுக்கிட்டு நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு பரிசேயனாக குற்றம் சாட்டப்படாதவனா மதவெறி பிடிச்சிருந்த நான், இயேசு 30-35 வருஷம் சம்பாதிச்ச பதவியும் பேரும் என் மதத்தில் எல்லாத்தையும் குப்பையாக தூக்கி போட்டேன். ஏன், இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. எந்த அளவுக்கு இயேசுடைய மகத்துவத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் கண்டேனா அதெல்லாம் குப்பைன்னு தூக்கி போட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, மதம், பேர், புகழ், பாஸ்டர், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பரிசையன் மதம் எல்லாம் தூக்கி போட்டேன்ற. அதாங்க போல், அதான் போல் தன்னுடைய வாழ்க்கையெல்லாம் அதுக்கப்புறம் சுவிசேஷம் பரவுவதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த மாபெரும் பக்திமான். அவர் எழுதுறார் இந்த லெட்டர். நம்ம யாராவது ஒரு லெட்டர் எழுதுறாங்கன்னா யார் எழுதுறாங்கன்றது இருக்கணும் இல்லையா. இப்பேற்பட்ட வளப்புல வளர்ந்தவர், இப்படி இயேசுவை கண்டு இயேசுவை அறிந்த இயேசு கற்பணித்து வாழுகிறவர், பக்திமான், உண்மையான பக்திமான். அவர் ஃப்ரம் அட்ரஸ்ல முதல்ல பவுலை பார்க்குறோம், இன்னொரு பேரை பார்க்குறோம், யார் அது, திமோத்தி. ஏன் திமோத்தி போட்டிருக்கு, திமோத்தியும் கூட எழுதினாரா இந்த லெட்டரை, அப்படின்னா அப்படி இல்லையே. லெட்டரை படித்து பார்த்தோன்னா நான் 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 சொல்லுகிறேன்னு தான் வரும். திமோத்தியும் கூட எழுதிருந்தா நாங்கன்னு வந்திருக்கணும் இல்லையா. ஏன் திமோத்தி பேர் வந்திருக்குன்னா அதுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். முதலாவது வந்து திமோத்தி, பவுல் இந்த லெட்டரை எழுதும் போது திமோத்தி கூட இருந்திருக்கிறாரு. பவுல் வந்து ஜெயிலில் இருக்கிறார். இப்போ இந்த அட்ரஸை பார்க்க போகிறோம், ஜெயிலில் இருந்து இதை எழுதுறாரு. திமோத்தி கூட இருந்தபோது திமோத்தியும் சேர்த்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியக்காரர்கள், திமோத்தியும் ஒரு ஊழியக்காரனா தனக்கு சமமாக எழுதுறார். ஏன் அப்படி எழுதுறாருன்னா, பவுல் தான் செத்த பிறகு நம்பிக்கையா தன்னுடைய ஊழியத்தை ஒருத்தன் கையில கொடுக்கணும்னா யார் கையில கொடுப்பாரு தெரியுமா, திமோத்தி கையில தான் கொடுப்பார். ஏன்னா திமோத்தி வந்து தனக்கு விசுவாசத்துல குமாரனாக தன்னுடைய நம்பிக்கையை சம்பாதிச்ச ஒரு விசுவாசி. பாருங்களேன், பவுலுடைய மக மாதிரி. முதலாவது திமோத்தியை அவர் அப்போஸ்தல நடவடிக்கை 16 சந்தித்து அவரை பார்த்து அவருடைய துடிப்பையும் விசுவாசத்தையும் பார்த்து ஒரு சீஷனாக ஏற்று தன்னுடைய பயணத்தில் கூட்டு போய் திமோத்தியை ட்ரெயின் பண்ணார். ட்ரெயின் பண்ணி திமோத்தி ரொம்ப அருமையான உண்மையுள்ள ஒரு விசுவாசியாக பவுலுக்கு உறுதுணையாக இருந்து அவர் சப்போர்ட் பண்ணதை பார்க்குறோம். அவர் நம்ம மென்ஸ் மீட்டிங்கில் 1 திமோத்தி படிக்கிறோம். எபேசிய சபையில் பாஸ்டர் அவரை வச்சு அவருக்கு எழுதின நிருபங்கள் தான் 1 திமோத்தி, 2 திமோத்தி. திமோத்தியை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாலும் நீங்கள் இந்த அதிகாரத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2:19 பாருங்களேன், திமோத்தி எந்த அளவுக்கு பவுல் நம்புறாரு.
அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் திமோத்தேயை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராக இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன்.
நான் உங்களை பற்றி நானும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதை பற்றி நான் உங்களுக்கு திமோத்தியை இந்த லெட்டர் கூட அனுப்ப போகிறேன். அவன் என்னுடைய தூதுவன், உங்களை பத்தி அவன் எனக்கு வந்து சொல்ல போறான். ஏன் திமோத்தியை நான் அனுப்புறேன், தொடர்ந்து படிங்க.
அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை.
என் மனசு என்ன மாதிரி ஒரு மனசு உள்ளவன், உங்கள் மேலே இந்த சபை மேலே அக்கறை கொண்டு என்ன மாதிரி மனசுண்டு ஊழியம் செய்கிறவன் என்னை போல வேறு யாரும் எனக்கு இல்லை. அப்படிப்பட்டவன் திமோத்தி, என்னுடைய குளோன்னுவாங்க, என்ன மாதிரி என் புள்ள மாதிரி, என்னென்னலாம் விரும்புகிறனோ அந்த மாதிரி தான் நம்ம பிள்ளைங்க இருக்கணும்னு விரும்புகிறோம் இல்லைங்களா. நம்ம என்னென்னலாம் பாதியில் விட்டு போகிறோமோ செய்ய முடியலன்னு நினைக்கிறோமோ அது நம்ம பிள்ளைங்க செய்யணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி திமோத்தி ஒரு பிள்ளையாக விசுவாசத்தில் பவுலுக்கு இருந்திருக்கிறார். அந்த திமோத்தியை அனுப்புகிறேன், என் ரத்தம் தான் அவன் உடம்புல ஓடுது, என்னுடைய எண்ணங்கள் உணர்ச்சிகள் தான் அவன் உடம்புல ஓடுது, என் புள்ளாவை விசுவாசத்தின் புள்ள, எனக்கு பிறக்காம இருக்கலாம், என் விசுவாசத்தின் புள்ள. 21 எவ்வளவு சோகமா சொல்றாரு பாருங்களேன். ஏன் மற்றவங்க இல்லையா, அவ்வளவு பெரிய அப்போஸ்தலன் பவுலே உங்க கூட எத்தனை பேரை நீங்க விசுவாசத்துல கொண்டு வந்தீங்க, வேற யாரையும் நீங்க நம்புற மாதிரி இல்லையா? 21 படிங்க.
மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்கு உரியவைகளை தேடாமல் தங்களுக்கு உரியவைகளையே தேடுகிறார்கள்.
என்ன சோகம், பவுலே இதை சொல்றாரு. ஃபஸ்ட் பாலா சொல்லுவார், நம்ம நாட்டில் சபைகளை வளர்க்கணும், ஊழியங்களை வளர்க்கணும்னா மிக பயங்கரமான நம்பத்தக்க உண்மை உள்ள ஆட்கள் தேவை. அது எனக்கு 20 நான் வந்துட்டேன்ப்பா, இந்த ஊரில் அந்த மாதிரிலாம் கிடைக்க மாட்டாங்கப்பா, நீ தேடி பாரு. நான் சொன்னேன் அவர்கிட்ட, சொன்னேன் இந்த நாட்டில் 100 ஏற்படுத்தணும் பாஸ்டர் அப்படின்னு. அவருக்கு நான் 20 வந்தேன், 4-5 தான் ஏற்படுத்தியிருக்கிறேன், ஏன்னா ஆட்கள் இல்லை, திமோத்தி மாதி ஆட்கள் இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஏற்படுத்த முடியாதுன்னார். அவர் சொல்றது எவ்வளோ, பவுலுக்கே ஆட்கள் இல்லைங்க, ஆட்கள் இல்லை. அவர் சொல்றார் பாருங்களேன், மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை குறித்தவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். அதுலேயே தான் அவங்க வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து உரியவர்கள்னு சுயநலமற்று தேடுகிறவர்கள் திமோத்தியை விட்டு எனக்கு வேற இல்லை, அவங்க ஒருத்தந்தான் நம்பிக்கை. என்ன ஒரு சோகம், பவுலுக்கே ஆளுங்க இல்லைங்க. நம்ம ஒன்றும் இது பண்றதுக்கு இல்லையா? 22 படிங்களா.
தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள்.
அந்த சர்ச்சுக்கும் தெரியும், தகப்பனுக்கு ஊழியம் செய்கிறத போல பவுல் ஜெயில இருக்கிறாரு, திமோத்தி ஜெயில இல்லை, அவன் சிறையில அடையப்படல. ஆனால் பவுலுக்கு கொஞ்சம் சுதந்திரம் இருக்குது, பவுலுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க அட்டெண்டராக யாராவது வச்சுக்கலாம். திமோத்தி நான் வந்து அட்டெண்டராக இருக்கிறேன்னு பவுலோடு ஜெயிலில் இருந்து பவுலுக்கு ஊழியம் செய்கிறார். பாருங்களேன் என்ன ஒரு ஒரு பந்தம். அந்த மாதிரி என்னோடு இருந்து எனக்கு ஊழியம் செய்கிறவன் ஒருவனும் இல்லை, அவனுடைய உத்தம குணத்தை நீங்களும் அறிஞ்சிருக்கிறீங்களே, அவனை நான் அனுப்ப போகிறேன் உங்களுக்கு, என்னை வரவேற்கிற மாதிரி நீங்கள் அவனை வரவேற்கணும். அதனால தான் திமோத்தி பேரும் அங்கே கூட வருது. இன்னொன்று ஒரு முக்கியமான காரியம், பவுல் தன்னுடைய லெட்டருங்களை எழுதும் போது அநேக லெட்டருங்க வந்து அவர் டிக்டேட் பண்ணுவார், எழுதுவாங்க. ஒருவேளை கையெல்லாம் உதறமோ என்னவோ தெரில, ஜெயிலில் பலவீனத்தில் நல்லா எழுதுறதுக்கு ஒரு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அவர் 1 அப்படி தான் எழுதியிருக்கிறாரு. அதை நம்ம பார்க்குறோம், அநேக இடங்களில் அப்படி அவர் எழுதியிருக்கிறத பார்க்குறோம். ரோமர் அப்படி தான் எழுதினார், கொலோசியர். அதே மாதிரி இந்த லெட்டரும் திமோத்தியை வச்சு எழுதினதுனால பவுலும் திமோத்தி ரெண்டு பேரும், திமோத்தி எழுதுறதுக்கு உதவி செய்து கூடவே இருந்து என் புள்ள மாதிரி இருந்து என்னை பார்த்துக்கலாம், அவனை தான் அனுப்ப போகிறேன், அவனை நீங்கள் வரவேற்றுக்கணும், என்ன எனக்கு கொடுக்குற மரியாதையை கொடுத்து அவனை வரவேற்கணும் என்பதற்காக திமோத்தி பேரையும் அங்கே போடுற. புரியுதுங்களா? இது யார் நபர்கள் யார்கிட்ட இருந்து வருது? ஃப்ரம் பவுல் திமோத்தி. அவங்களுடைய அட்ரஸ் என்னங்க, அடுத்தது யாருன்னு பார்த்துட்டு நம்ம கீழே கண் எங்கே போனோம், எங்கேருந்து அனுப்பியிருக்கிறாங்கன்னு பார்க்கணும் இல்லைங்களா? அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க அவங்கள பற்றி என்ன பேர், இன்னொன்று சொல்கிறாரு, அதை விட்டுட்டோம் பாருங்களேன். அவங்கள பற்றி என்ன, ஊழியக்காரர்கள். இந்த தமிழில் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பு பண்ணி இது பண்ணிடுறாங்க, ஊழியக்காரர்கள் இங்கிலீஷில் இல்லை, கொத்த அடிமைகள்னு போட்டிருக்கு, பான் ஸ்லேவ்ஸ். இயேசு கிறிஸ்துவுடைய அடிமைகளாக நாங்கள் எழுதுகிறோம் பாருங்களேன். அதான் அடிமைகள். பவுல் என்ன சொல்கிறார், தாங்களே அடிமைகள், தாங்கள் ரெண்டு பேரும் அடிமைகள். டூலாஸ் என்ற வார்த்தை வந்து தன்னுடைய எஜமானுடைய ஒரு பொருள், இயேசு கிறிஸ்துவுடைய அடிமைகள் நாங்கள், அவருடைய அடிமைகள். அடிமைகள்னால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், என்ன நமக்கு தெரியறதில்ல, ரொம்ப கட்டாயமாக வலுப்புனா கட்டாயமாக அவங்கள அடிமைகள் ஆக்கி அவங்கள கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறது தான் நமக்கு தெரியும் அடிமைகள். ஆனால் எல்லா அடிமைகளும் அந்த காலத்தில் அப்படி இருந்ததில்லை, விருப்பத்தோடு சில பேர் அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா எக்ஸோடஸ் யாத்ராமோ 21 நமக்கு சொல்லப்படுது, 5 யூதர்களுக்குள்ள 7 ஒருத்தனை அடிமையை வச்சுக்கிட்டு இருந்தால் 7வது ஓய்வு வருஷம் வர்றதுனால அவனை ஃப்ரீ ஆக்கிடணும். ஆனால் அந்த அடிமை வந்து, ஐயா உங்களை மாதிரி ஒரு தயாளன், உங்களை மாதிரி ஒரு அன்பான ஒரு எஜமானன் நான் வேற எங்கேயும் பார்க்கல, மகனை மாதிரி என்னை பார்த்துக்கிறீங்க, வாழ்க்கையெல்லாம் நான் உங்களுக்கு தான் அடிமையாக இருக்கணும், ஏன்னா சுதந்திரமாக வாழ்ந்து கூட நான் ஒன்றும் சாதிக்க போகிறதில்ல, உங்களுக்கு அடிமை இருக்கிறதே மேன்மை நினச்சி அந்த எஜமானுக்கு அவன் வாழ்க்கையெல்லாம் அடிமையாக இருக்கணும்னு ஒப்பு கொடுத்தானா, அந்த எஜமான் அவனை பிடிச்சிட்டு போய் கதவுக்கிட்ட கூப்பிட்டு போய் ஒரு காது குத்தி விடுவார். அந்த காது குத்தி இருக்கிற அடையாளம் என்னன்னா, இவன் அடிமையாக இருக்கிறதுக்கு தன் எஜமான் மேலே இருக்கிற அன்புனாலையும் சுய விருப்பத்தினாலும் தான் அடிமையாக இருக்கான். அந்த மாதிரிலாம் அடிமைகள் இருந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு வார்த்தை தான் இங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு. திமோத்தியும் பவுலும் வேறு வழி இல்லைன்னு இயேசு கிறிஸ்துக்கு அடிமை இல்லை. இயேசுடைய அன்பையும் அவருடைய காருண்யத்தையும் அன்பையும் பார்த்து மயங்கி தங்களையே அடிமைகளாக தங்க வாழ்க்கையில், இவருக்கு அடிமையாக இருந்தால் தான் சந்தோஷமான வாழ்க்கையில் இருக்க முடியும், இவருக்கு அடிமை தான் வாழ்க்கைக்கு அர்த்தமே இருக்கிறதுன்னு இயேசுக்கு அடிமையாக தங்களை அர்ப்பணித்தாங்க. ஸோ என் விருப்பத்தோடு அர்ப்பணித்தாங்க, அதான் அந்த வார்த்தை. பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவனுடைய அடிமைகள் பாருங்க யார் எழுதுறாங்கன்னு இருக்கு. நம்ம யாராவது லெட்டரை படிக்கிறோன்னா அவங்க யாருன்ற அளவுக்கு தெரிஞ்சா தானே அந்த லெட்டரை மதிப்போடு படிப்போம். எவ்வளோ பெரிய பக்திமானுங்க, யோசிச்சு பாருங்க. பவுல் என்ன மாதிரி வளர்க்கப்பட்டவர், எப்படி ஆண்டவர் அறிந்து இயேசு கிறிஸ்துக்காக அடிமையாக ஜெயிலில் இருக்கிறாருங்க, அப்பேற்பட்டவர். ஓகே, அந்த யார் அனுப்புறாங்கன்னு பார்த்தோம், அந்த எங்கேருந்து அனுப்புறாங்கன்னு நம்ம பார்த்தோம். எங்கேருந்து அனுப்புறாரு? ஜெயில். இது ரோமன் போஸ்ட் மார்க் வருது, ஜெயில், ரோமன் ஜெயிலேருந்து வருது லெட்டர். இது எப்படி நமக்கு தெரியும்? அந்த நேரடியாக அந்த வசனத்தில் போடலனாலும் 13வது வசனத்தில் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்காக நான் கட்டுகளில் இருக்கிறேன் என்பதை எல்லாரும் அறியிறாங்கன்றார். அவர் செயினில் போட்டிருக்கிறாங்க, அவர் சிறையில் இருக்கிறார். ஜெயிலிருந்து திமோத்தியும் வச்சு இந்த லெட்டரை எழுதி அவர் அனுப்புகிறார். ஜெயிலில் எந்த நிலமையில்? 2 வாரத்தில் 3 வாரத்தில் வெளியே வரப்போறதில்லை. சீசருடைய தீர்ப்புக்காக காத்திருக்கிறாரு. ஒன்று சீசர் அவர் தலையை வெட்டுன்னுருவார், இல்லை போ விட்டுருன்னுவார். அவர் தீர்ப்பில் அவர் உயிர் ஊசலாடுதுன்னுவோம், அந்த நிலையில் இருக்கிறார். அதனால தான் சாவு எனக்கு ஆதாயம்ன்றார், செத்தாலும் பரவாயில்லன்ற நிலமையில் ஜெயிலில் இருக்கிறார். நாளைக்கு கூட்டு போய் தலை வெட்டுவாங்க தெரியல, அந்த நிலமையில் உயிர் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிற நிலமையில் ஜெயிலில் 64 AD கைதியாக சிறையில் இருக்கிறாரு. நம்ம சிறையில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை பிடிச்சி யாராவது சிறையில் போட்டால் எனக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம்னு. என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம். நம்ம வெளியில் இருந்தே ஒன்றும் பண்ணுறது இல்லையோ காஸ்பலுக்கு. இன்னும் சிறையில் போட்டால் அங்கே ஃபேனு சரியில்லை, சாப்பாடு சரியில்லை, உப்பு இல்லை, அதே தான். இங்கேயே வெளியிலேயே நம்ம அட்டகாசம் தாங்க ஆகுறதில்லை. இன்னும் உள்ளே போட்டால் என்ன பண்ணுவோம்? வெளியிலேயே காஸ்பலுக்கு எல்லா சுதந்திரம் நம்ம ஒன்றும் செய்யலையே. பவுல் சிறையில் என்ன பண்ணார் தெரியுமா? 4 நிருபங்களை எழுதினார். அது புதிய ஏற்பாடில் 4 நிருபங்களாக இன்றைக்கும் இருக்கு. சிறையில் இருக்கும்போது எழுதினது தான் எபேசியர், என்ன ஒரு நிருபம், கொலோசியர், ஃபைலிமான், அடுத்ததாக கடைசியாக எழுதினது தான் பிலிப்பியர். சிறையில் செயின் போட்டுக்கிட்டு சாப்பாடு இல்லாமல் நிர்வாணத்தில் இருக்கும்போது எழுதின நிருபங்கள். என்ன மகத்தை, அங்கே சிறையிலேயே அங்கே இருக்கிற காடுங்க அவரை வந்து காப்பாங்களே, அவங்களுக்கெல்லாம் காஸ்பிளை சொல்லிட்டார். அவர் சொல்கிறார் காஸ்பிள்னால தான் நான் இங்கே இருக்கிறேன், இவங்களுக்கு எல்லாம் தெரியும்னு 13வது வசனத்தில் சொல்கிறார். அது மாத்திரம் இல்லை, அந்த சிறை காடுகள் மூலமாக சீசருடைய வீட்டில் கூட காஸ்பிள் போயிடுச்சு இவர் அங்கே சிறையில் இருக்கிறதுனால. அதான் தங்கம் குப்பையில் வச்சாலும் சரி அரண்மனையில் வச்சாலும் அது மினுக்கும், சொக்க தங்கம். அந்த மாதிரி ஒரு தங்க மனுஷன் இவர். அங்கே அவர் எழுதிற லெட்டர் இது பாருங்களேன், என்ன அருமையான ஒரு, யாருக்கிட்டேருந்து வருதுன்னு அந்த மதிப்பு பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்போ யாருக்கு போகுதுன்னு பார்க்கணும். இது யார்? டூ அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸை பார்த்துட்டோம், ஃப்ரம் யாருக்கிட்டேருந்து வருது, அவங்க விலாசத்தை பார்த்துட்டோம். இப்போ டூ யாருக்கு போகுதுங்க? இது என்ன போட்டிருக்க அந்த வசனம், 1 கடைசி பாகம்,
பிலிப்பி பட்டணத்தில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான பரிசுத்தவான்கள் அனைவருக்கும் கண்காணிகளுக்கும் உதவிக்காரருக்கும் எழுதுகிறதாவது.
பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. பரிசுத்தவான்கள் அப்படின்னாவே நம்மளை யாராவது பரிசுத்தவான்களே அப்படின்னு நம்மளை கூப்பிட்டா என்ன சொல்லுவோம்? பரிசுத்தவானே வாங்கன்னா நம்ம பின்னாடி தான் பார்ப்போம், வேற யாரோ கூப்பிட்றாங்க போல இருக்குன்னு. நம்ம ஏன்னா அப்படி ஆயிடுச்சு நம்ம காலத்தில், பரிசுத்தவான்னா ஒரு தவறான ரோமன் கத்தோலிக் என்ன பண்ணிருச்சுன்னா யாருக்கோ செலவு வச்சிருக்கிறவங்க தான் பரிசுத்தவான்கள் இல்லைங்களா. ஒரு பையன் சொன்னான்னா பரிசுத்தவான்கள் யார் தெரியுமா? செத்து போன ஆளுங்க, அவங்க சர்ச்சு கண்ணாடியில் அவங்கள வரைஞ்சி வச்சுருப்பாங்க, அவங்க மூலமாக சூரிய வெளிச்சம் வரவங்க பேர் தான் பரிசுத்தவான்கள். அப்படி இல்லை, பரிசுத்தவான்கள்னா அவங்க இல்லை, பைபிளின்படி உண்மையாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட எல்லாருடைய பேரும் பரிசுத்தவான்கள் பாருங்களேன், அவங்கள தான் பரிசுத்தவான்கள். ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறவங்க, மறுஜன்மம் அடைந்தவர்கள் தான் பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள்னா பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து சபையில் வைக்கப்பட்டவர்கள் இயேசுக்காக. அது மகிமையான ஒரு வார்த்தை. இயேசு நம்ம வாழ்க்கையில் அவருடைய ரட்சிப்பு, நம்ம என்னவா இருக்கிறோம்னு இல்லை, அது பொறுத்து. அந்த பேர் வந்து இயேசு அவருடைய ரட்சிப்பின் மூலமாக நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாருன்றதை காட்டுது பாருங்களேன். கொரிந்தியர்களை பார்த்து பரிசுத்தவான்கள் யாராவது சொல்லுவாங்களா? பவுல் அவங்களுக்கு பரிசுத்தவான்கள் என்றார். உங்களை பார்த்தா இப்படி இருக்கிறீங்களே, நான் பரிசுத்தம் வாங்கலையே, நீங்க என்னவா இருக்கிறீங்களோ இல்லை, இயேசு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார், அவர் என்ன பண்ணார், அவருடைய மகத்தான ரட்சிப்பினால எவ்வளோ நம்மளுடைய அக்கிரமங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கிட்டு நமக்காக அவர் பாடுபட்டதுனால அவரோடு நம்மளை இணைச்சுக்கிட்டாரு. அவருடைய பாடுகளில் நம்மளும் பாடுபட்டோம், அவர் அடக்கம் பண்ணும்போது நம்மளும் அடக்கம் பண்ணப்பட்டோம், அவர் உயிர்த்தெழும் போது நம்மளும் உயிர்த்தெழுந்ததுனால அவரில் நாம் இணைந்ததுனால கடவுள் நம்மளை இப்போ பார்க்கறது எப்படி பார்க்கறாரு, பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக நீதிமான்களாக பார்க்கறதுனால நமக்கு பேர் என்ன, வேதம் கொடுக்குறது பரிசுத்தவான்கள். ஆகவே ஜிஆர்பிசியில் இருக்கிற பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லோரும் தூக்கம் இல்லாமல் தூங்காமல் என்னுடைய பிரசங்கத்தை தொடர்ந்து கேளுங்கன்னா உங்களை தான் பேசுகிறேன் நான். ஓகே, பரிசுத்தவான்கள். ஓகே, முதலாவது பிலிப்பியர் சபையில் இருக்கிற விசுவாசிகள்னு புரிஞ்சுக்கணும். அதில் வந்து வேறு யாரையும் சேர்க்கிறாரு, கண்காணிகளும் உதவிக்காரர்களும். ரெண்டே பதவிகள் தான் சபையில், சீனியர் பாஸ்டர், பிஷப்பு, பிரசிடென்ட்டு, அதெல்லாம் பைபிளில் கிடையவே கிடையாது. பைபிளில் சர்ச் மக்கள், பாஸ்டர்ஸ், உதவிக்காரர்கள், அவ்வளோதான் போஸ்ட்டுங்க. வேறு எதுவும் போஸ்ட்டும் பைபிளில் இல்லை பாருங்களேன். ஆர்ச் பிஷப் அதெல்லாம் மனுஷன் கண்டுபிடிச்சது, பைபிளில் இது ரெண்டு தான். இவங்க ரெண்டு ஒரு சபை, மூப்பர்கள், உதவிக்காரர்கள் இருக்கிற அந்த சபை. எந்த ஊரில் இருக்கு இந்த சபை? ஃபிலிப்பாய், ஃபிலிப்பி, தமிழில் ஃபிலிப்பியா, ஃபிலிப்பி. இந்த நகரத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும், ஏன்னா இந்த நிருபம்லாம் அந்த நகரத்தில் இருக்கிற மக்களை பற்றி தானே வருது. இந்த நகரத்துக்கு நம்ம போய் புரிஞ்சுக்கணும். ஐரோப்பாவில் கூகுளெலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட இருக்கிற ஒரு நகரம் இது, இன்றைக்கி கூட இருக்கிற ஒரு நகரம். அந்த காலத்தில் இந்த நகரத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி அந்த எப்படியாவது அந்த ஊரில் போய் செட்டில் ஆகிடணும்னு பார்ப்பீங்க, என்ன ஆனாலும் சரி செட்டில் ஆகிடணும்னு பார்ப்பீங்க. ஏன், இந்த நகரத்தில் ஒரு சிறப்பு தன்மைகள் இருக்குது. முதலாவது, இந்த நகரத்தில் ஐரோப்பா நாடுலேயே மிக அதிகமான தங்க வெள்ளி சுரங்கங்கள் இந்த நகரத்தில் தான் இருந்துச்சு பாருங்களேன். அந்த காலத்தில் தங்க சுரங்கம் ஃபுல்லாக கீழே, இதை கண்டுபிடிச்ச உடனே அந்த நகரமே பூம் ஆகி உள் சுற்றி இருக்கிற எல்லாரும் வந்து அங்கே குடி வந்துட்டாங்க. தங்க ஊருங்க ஃபுல்லாக தங்கம், எக்கச்சக்கமான டன் கணக்கில் தங்கம். ஒரு காலத்தில் நம்ம ஊரில் சொல்லுவாங்க கேஜிஎஃப்ல ஃபுல்லாக தங்கம் இருந்துச்சுன்னு. அவங்க எங்கள் ரிலேட்டிவ், எங்கள் ஒய்ஃப் தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க அங்கே, ஃபுல்லாக அங்கே தங்கம். அந்த காலத்தில் பல வருஷங்களுக்கு பின்னாடி உள்ளே வெறும் தங்கம். இப்போ சொல்லுவாங்க கேஜிஎஃப்ல இருக்கிற மண், ஒரு டன் மண் எடுத்துகிட்டு போய் நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தா அதில் கொஞ்சம் கிராம் தங்கம் கிடைக்குமா, அப்படி அப்படி இருந்த ஒரு ஊர். அதே மாதிரி இங்கே இந்த பிலிப்பு பட்டணம் ஃபுல்லாக தங்கம், பயங்கரமா தங்கம், வெள்ளி நடந்த ஒரு ஒரு கமர்ஷியல் சென்டராக ஐரோப்பா முழுவதுமாக, இன்னைக்கு இருக்கிற யூரோப் முழுவதுமாக தங்கம் சப்ளை பண்ற ஒரு ஊராக அது இருந்துச்சு. முதலாவது. ரெண்டாவதாக, அதனோட ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன் வாங்க, ஒரு மேப் அதை நீங்க போடுங்க, ஒரு ஸ்ட்ராட்டஜிக் லொகேஷன், ஒரு முக்கியமான இடம் அந்த ஊரினுடைய இடம். நீங்க இந்த மேப்ல பாத்தீங்கன்னா மெடிட்டேரியன் சி, மத்திய தரை கடல் அப்படின்வாங்க, அதில் ஒரு பாகம் தான் ஏஜியன் சி, அதுக்கு நடுவில் அந்த கடல் இருக்குது. அந்த கடலுக்கு மேலே தான் இந்த ஃபிலிப்பு பட்டணம் இருக்குது, ஃபிலிப்பாய் பட்டணம் இருக்குது பாருங்களேன். இந்த கடலுடைய விசேஷம் என்னென்னா, நம்ம ஆசியா, ஆசியா மைனர் எல்லாமே இந்த கடலில் தான் வரும், இங்கே தான் முடியும். கிரீக் இங்கே தான் முடியும், ஐரோப்பா இங்கே தான் முடியும். இந்த ஆசியா பக்கத்துலேருந்து ஐரோப்பா பக்கம் போகணும்னா அந்த ஊரு, அந்த ரோடு பாருங்களேன், அந்த ஏஜியன் கடலுக்கு மேலே இருக்கிற அந்த முனை ஊர் மூலமாக தான் கடந்து போக முடியும். அதுக்கு மேலெல்லாம் மலை, அங்கெல்லாம் போக முடியாது. ஆகவே இந்த முழு ஆசியா கண்டத்திலேருந்து ஐரோப்பா பக்கம் போகணும்னா ஒரே ரோடு தான், அதுக்கு பின்னாடியெல்லாம் மலை, போக முடியாது. அந்த பிலிப் பட்டணத்தை கடந்து தான் போக முடியும். ஒரு இக்னேஷியன் ஹைவேன்னு இருந்துச்சு, அந்த பிலிப்பு பட்டணத்தை கடந்து தான் போக முடியும். ஒருவேளை பிலிப்பி பட்டணத்தில் முற்றுகை போட்டு உடலைன்னா ரெண்டு உலகமும் தனியாக பிரிஞ்சிடும். ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன்னு வாங்க, ரொம்ப முக்கியமான இடம் அது. ஆசியாவையும் ஐரோப்பாவையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு இடம் பிலிப்பின்ற ஒரு ஊர். அதுக்கு பின்னாடி எல்லாம் கடந்தே போக முடியாது. கடல்ல போறதும் கஷ்டம், ஒரு ரோட்ல போகணும்னா 500 மைல் ஒரு ஹைவே போகுது. அந்த ஹைவே மூலமா அது பிலிப்பு பட்டணம் நடுவுல இருக்கு. பிலிப்பு பட்டணத்தை கடந்து தான் போக முடியும். இன்னைக்கு காலத்துல எல்லாம் சில ஊருங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கிறதுக்கு, ரொம்ப ஐஸ்வர்யமா இருக்கிறது, ஒரு ஒரு போர்ட் ஊரா இருக்கிறதுக்கு. காரணம் என்ன தெரியுமா? அது சில தீவுகளா இருக்கிறதுனால, சில நாடுகளை அது ஜாயின் பண்றதுனால. இப்போ சில நாடுகள் இருக்கு, துபாய் மாதிரி சில இடங்கள் இருக்கு. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இராணுவங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அந்த இடத்த கண்ட்ரோல் பண்ணோம்னா உலகத்தை சப்ளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ணலாம். அது ரொம்ப முக்கியமான ஸ்ட்ரெட்டஜிக் பிளேஸ்னுவாங்க. அந்த மாதிரி ஒரு நகரம் பிலிப்பு பட்டணம். இந்த பிலிப்பு பட்டணம் எவ்வளோ ஃபேமஸ், எவ்வளோ முக்கியம்னா, அந்த பட்டணத்தை யார் கையில் வச்சுருக்காங்களோ அந்த ரெண்டு உலகத்தை அவங்க கையில் வச்சுக்கலாம். அலெக்சாண்டர் த கிரேட் உங்களுக்கு தெரியலாம், அவன் உலகத்தையே பிடிக்கணும்னு பிடிச்சவன். அவங்க அப்பா, அவனுக்கு அந்த வெறி அவங்க அப்பா கிட்டேருந்து வந்துச்சு. அவங்க அப்பா வந்து, அவங்க அப்பா பேர் பிலிப் ஆஃப் மேசிடோன். அவர் இந்த ஊரை பிடிச்சி இந்த ஊருக்கு அவர் பேரை வச்சார். அலெக்சாண்டருடைய அப்பாவுடைய பேர் தான் இந்த ஊருக்கு பிலிப்பாயின்னு வச்சார். பாருங்கள் எவ்வளோ ஃபேமஸ் இந்த பட்டணம், பிலிப்பு பட்டணம். நம்ம என்னவோ நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த காலத்தில் அந்த ரெண்டு கான்டினென்ட்ஸும் ஆளணும்னா இந்த ஊரை பிடிச்சா தான் முடியும். இந்த ஊருக்கு ஏன் பேரை வைப்போன்னு அந்தளவுக்கு வச்சிருக்கிறார். பாருங்களேன் அது எவ்வளோ முக்கியம். முதல்ல தங்கம் புதையல், அது தங்கமே நிறைஞ்சிருக்கிறது. ரெண்டாவது ரெண்டு ஊரும் கல்ல சேர்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸ் அது. மூன்றாவதாக இது பத்தாதுன்னு சொல்லி அது வந்து ஒரு ரோமன் காலனி, ரோமன் காலனி. தங்கம் நிறைஞ்சிருக்கிறது, ஒரு கமர்ஷியல் சென்டர் மாத்திரம் இல்லை, ரோமன் காலனின்னா ரோமருக்கு ஆண்ட காலத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊரை போய் அவங்க வசமாக இழுத்துக்கிறதுக்கு அதை காலனி பண்ணிடுவாங்க. அப்படின்னா என்ன, அவங்களுடைய ஒரு 300 ரிட்டையர் ஆகிற சோல்ஜர்ஸ் அவங்க குடும்பத்தோடு அங்கே ஷிஃப்ட் பண்ணி அங்கே வாழும்படிக்கு அந்த ஊரை பிடிச்சிக்குவாங்க. அந்த சோல்ஜர்ஸ் அந்த ஊரை ஆளுவாங்க. அதை வந்து ஒரு சின்ன ரோமர் ஊராக பண்ணி விட்டுருவாங்க. ரோமில் இருக்கிற மாதிரியே எல்லாமே அந்த ஊரில் இருக்கும்படிக்கு அந்த ஊருக்கு பெரிய சலுகைகள், பெரிய இதுங்கெல்லாம் வசதிகள்லாம் பண்ணி ஏற்படுத்தி கொடுத்துருவாங்க. அதுக்கு பேர் தான் ரோமன் காலனி அப்படின்வாங்க. இந்த பிலிப்பு பட்டணம் ஒரு ரோமன் காலனி. இது கிரீக் நகரமாக அலெக்சாண்டர் அப்பா கையில் இருந்தது. ரோமர் இதை பிடிச்ச உடனே அவங்க சோல்ஜர்ஸ் அனுப்பி ரோமன் காலனியாக இதை பண்ணிக்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்களேன், ரோமன் காலனியாக பண்ணி இது ரோம் கலாச்சாரம், ரோம் வாழ்க்கை முறை, ரோம் ட்ரெஸ்ஸு, ரோமில் இருக்கிற அரண்மனை மாதிரி இங்கே இருக்கும், ரோமில் இருக்கிற அரசர்கள் மாதிரி இங்கே இருப்பாங்க, அந்த மாதிரி பயங்கரமாக இந்த ஊரை ரோம் பிடிச்சிக்கிச்சு. இதில் இந்த ஊர் வந்து சீசருக்கு ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ரோம் காலனி ஆன பிறகு ரோம் வந்து எந்தெந்த காலனி ஆளுதோ அதுக்கு பாக்ஸ் ரொமானான்னு ஒரு சலுகை கொடுக்கும். அந்த சலுகை என்னன்னா, அந்த ஊர் அவங்க ரோம் வந்து ஆள மாட்டாங்க, அவங்க அவங்களே ஆண்டுக்கலாம், ரோம் வந்து தலையிடாது. நீங்கள் அரசனுக்கு உண்மையாக இருங்க, உங்கள் கவர்மெண்ட்டு நீங்களே ஆண்டுக்கலாம், சுதந்திரமாக ஆண்டுக்கலாம். அந்த 300 சோல்ஜர்ஸை வச்சுருக்காங்க, அவங்கள வச்சு ஆண்டுக்கலாம். ரெண்டாவது, அந்த ஊர் ரோமுக்கு டாக்ஸே கட்ட வேண்டியதில்லை. யோசிச்சு பாருங்களேன், நம்ம டாக்ஸ் கட்ட, நம்ம சம்பாதிக்கிறதுல டாக்ஸ் கட்டுறவங்களுக்கு வழி தெரியும். நம்முடைய 30-40% டாக்ஸு போகுது. இந்த ஊரில் தங்க சுரங்கம், நல்ல வியாபாரம் பண்ணலாம், பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷனு, டாக்ஸ் கட்ட வேண்டியதில்லை. அதனால் யோசிக்க முடியுமா எவ்வளோ செழிப்பான ஊர், டாக்ஸே கட்ட வேண்டியதில்லை. மூணாவது, இந்த ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் ரோம குடி உரிமை சலுகைகள். இவங்க எல்லாருமே ரோமன் சிட்டிசன்ஸ் மாதிரி நடத்தப்படுவாங்க. அந்த சலுகைகள் இதெல்லாம் பெரிய சலுகைகள் அந்த ஊரில். இவங்களுக்கு சொந்தமாக போலீஸ் இருக்கும். இதை பற்றி அவங்களுக்கு ரொம்ப பெரிய பெருமை. நாங்கள்லாம் ரோம் மக்கள், நாங்கள்லாம் ஒரு ரோமுடைய ஒரு ஒரு மினியேச்சர் மாதிரி. நாங்கள்லாம் அரசர், ரோம் சீசருக்கு தான் உண்மையாக இருப்போன்றதுனால சீசருடைய சலுகைகள் எல்லாம் அனுபவிக்கிற இந்த மக்கள் சீசரை தான் ஆராதிப்பாங்க. சீசர் சொல்கிற கற்பனைகள் தான் இங்கே கட்டலை. சீசருக்கு விரோதமாக ஏதாவது பேசினா சும்மா இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊர், மிக செழிப்பு, மிக வசதி, மிக பணம், தங்க புதையில் இருக்கிற பயங்கரமான ஊர் பிலிப்பை. சின்ன நகரம் தான். அங்கே இருக்கிற தங்க சுரங்கம், அதனோட இடம், அது மாத்திரம் இல்லை, எப்படி பிலிப்பு அவர் பேரை வச்சாரோ அந்த காலத்தில் இருந்த சீசர் என்ன பண்ணாரா, அவர் பேரை இந்த ஊருக்கு வச்சுட்டார். இந்த ஊருக்கு பேர் கொலோனியா ஜூலியா அகஸ்டஸ் பிலிப்பினஸ். ஏங்க இவ்வளோ முக்கியம் இந்த ஊர், அதுக்கு பேரை வச்சாராம் பாருங்களேன். ஆனால் இத்தனை மகத்துவமுள்ள ஊர், தங்க சுரங்கம், ரோமன் காலனி, எல்லா ரோம் வசதிகளும் கட்டடங்களும் அதிசயமாக இருக்கிற ஊர், எத்தனை ஒரு லொக்கேஷனில் இருந்த ஊர், இன்னைக்கு போய் அந்த ஊரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலழிஞ்ச இடம். இருந்த கட்டடங்கள், இருந்த நகரம், இருந்த மக்கள், ஒருத்தரும் இல்லை, நாய் கூட இல்லை அங்கே குலைக்கிறதுக்கு. பாலழிஞ்ச இடம். ஆனால் இன்றைக்கும் அந்த இடம் ஆர்கியாலஜியாக பத்திரப்படுத்தப்பட்டு வச்சிருக்குது. இன்றைக்கும் உலக மேப்பில் அந்த இடத்துக்கு ஒரு பேர் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? 2000 வருஷத்துக்கு முன்பதாக பவுல் என்ற ஒரு மனுஷன் அந்த ஊருக்கு போய் முதல் தடவை ஐரோப்பா மண்ணில் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு சபையை ஏற்படுத்தினாரு. அந்த சபையை ஏற்படுத்தின அந்த கிறிஸ்தவன் தான் அந்த முழு ஐரோப்பாவை பிடிச்சி இன்னைக்கு முழு ஐரோப்பாவே கிறிஸ்தவ நாடாக இருக்கிறதுக்கு ஆரம்பித்ததுக்கு ஆரம்பம் எங்கே? இந்த பிலிப்பு ஊரில் தான். அதுக்கு தான் அந்த ஊர் இன்றைக்கும் காக்கப்பட்டிருக்கு. இருந்த மாளிகைகள், இருந்த ஆளுக, இருந்த மகிமை மண்ணோடு மண்ணா, காத்தோடு காத்த காலத்தினால் எல்லாமே அழிக்கப்பட்டது. இன்றைக்கும் அந்த ஊர் பேர் பிடிச்சி இருக்கிறது எதுக்காக? சுவிசேஷத்துக்காக. சபை கிறிஸ்தவம் ஆரம்பித்தது ஐரோப்பாலேயே அந்த ஊரில் தான் உலகத்துக்கு அறிவிப்பதற்காக இருக்கிற ஒரு பிரசங்கி அருமையாக சொல்கிறாரு. ரோமர்களும் பாபிலோன்களும் தங்களுடைய நகரையும் கட்டடங்களையும் பற்றி வரப்போகிற எல்லா நூற்றாண்டுகளும் பேசோன்னுச்சு, எல்லாம் காத்தோடு போச்சு. அத்தனை பட்டணத்தார் தங்களுடைய ஞானத்தையும் படிப்பையும் காலாகாலமாக காலத்தினால் அழிக்க முடியாது இருக்கோன்னு போச்சு, எல்லாம் அழிஞ்சு போச்சு. ஸ்பார்ட்டா மக்கள் தங்களுடைய இராணுவர்களை பற்றி எல்லா காலத்திலையும் அறிவிக்கப்படும். யூதருங்க தங்களுடைய பக்தியும் ஆலயம் அதுக்கு அழிவே இல்லை, காலாகாலமாக அதை பேசுவாங்கன்னு, எல்லாம் அழிஞ்சு போச்சு, எல்லாம் காத்தோடு மண்ணோடு மண்ணா போச்சு. இன்னைக்கு மனுஷ ஞாபக சக்தியில் தங்கி இருக்கிற ஒரே காரியம் அந்த தற்காலிகமான மகிமை எதுவுமே கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்காக கட்டின முயற்சிகள் என்ன, அந்த காலத்தில் அது மகிமையே இல்லாமல் இருந்திருக்கலாம், அந்த காலத்தில் பிலிப்பு சபை யாரும் மதிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் காலத்தினால் அழிக்கப்படாத மனித ஞாபகத்தில் கல்வெட்டாக பதிஞ்சிருக்கிறது என்ன தெரியுமா? அன்னைக்கு அந்த அப்போஸ்தலன் போய் அங்கே செஞ்சு ஒரு சபையை ஏற்படுத்தினார். அவர் நாட்டின வித்து அந்த நாட்டையே இன்னைக்கு பிடிச்சி கிறிஸ்தவ நாடாக மாற்றியிருக்கு. என்ன இந்த வரலாற்றெல்லாம் பார்க்குற நாம் எதில் எவ்வளோ பெரிய பாடங்கள் எல்லாம் படிக்கணும், யோசிச்சு பாருங்களேன். அந்த மகிமையான நகரம் காத்தோடு, அதனோட சலுகை, மாளிகை, ஆடம்பரம், தங்கம், இன்னைக்கு ஒரு சொட்டு தங்கம் இல்லைங்க, எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தாச்சு, முடிஞ்சு போச்சு. ஆனால் 2000 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அங்கே ஒரு சபை இருந்துச்சு, அந்த சபையின் மூலமாக தான் அந்த முழு நாடே கிறிஸ்தவ நாடாக மாறுச்சு என்ற பேரை தான் அழிக்கப்படாத நிற்கிறது உலகம். பிலிப்பை இன்றைக்கும், பிலிப்பாய் பட்டணத்தை இன்றைக்கும் நினைக்கிறது எதுக்காக? உண்மையான சபைக்காக. அந்த சபையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம், இன்னிலேருந்து படிக்க போகிறோம். ஓகே, இந்த சர்ச் எப்படிங்க ஆரம்பிச்சிச்சு? ஆரம்பிச்சிச்சு. ஓகே, நம்ம என்ன பார்த்துருக்குறோம், இது யார் எழுதுறதுன்னு பார்த்தோம். பவுல், திமோத்தி. எங்கேருந்து அனுப்புகிறாங்கன்னு பார்த்தோம். ரோமர் சிறையிலேருந்து அனுப்புகிறாங்க. இது யாருக்கு அனுப்புகிறாங்க? பிலிப்பு சபை மக்களுக்கும், அங்கே இருக்கிற ஊழியக்காரர்களுக்கும், அங்கே இருக்கிற பாஸ்டருக்கும், டீக்கனுக்கும். பிலிப்பு பட்டணத்தை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டோம். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு பட்டணத்தில் எப்படி ஆரம்பிச்சிச்சு சபை? இது ரொம்ப அற்புதமான கதைங்க. உங்களுக்கு நான் என்கரேஜ் பண்ணுறேன், அப்போஸ்தலன் நடவடிக்கை 16வது அதிகாரத்தில் நீங்கள் இந்த வாரத்தில் படிச்சுட்டு வாங்க. ரொம்ப அதிசயமான கதை. முழு அப்போஸ்தலன் நடவடிக்கையிலேயே இவ்வளோ டீட்டெயிலாக பிரம்மாண்டமாக ஒரு சபையினுடைய ஆரம்பம் எந்த சபையை பற்றியும் போடலை. இந்த சபையை பற்றி தான் அவ்வளோ தெளிவாக போட்டிருக்கிறது. ரொம்ப அதிசயமான கதை. 3 பேருடைய மனமாற்றத்தினால இந்த சபை ஆரம்பிச்சிச்சு. 3 பேரும் வித்தியாசமான ஆளுங்க. முதல்ல ஒரு பெண், வியாபார பெண், ஊர் ஊராக போய் தன்னுடைய பர்பிள் துணியை விற்கிற பெண். துணிக்கு அப்போவே எவ்வளோ ஃபேமஸ் இருக்குது. லிடியா, ஊர் ஊராக போய் துணி விற்கிற பெண், பிஸ்னஸ் உமன். அவள் முதல்ல மனம் மாறினா. இன்னொருத்தர், அடுத்தது ஒரு, நம்ப முடியுமா, ஒரு பேய் பிடிச்ச பொண்ணு, குறி சொல்கிற ஒரு பெண், குறி சொல்கிற ஒரு பெண், பேய் பிடிச்சி பிசாசு பிடிச்சி குறி சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு பெண், அவள் மனம் மாறினா. 3வது ஒரு ரோமர் பிலிப்பியன் ஜெயிலர், அவர் மனம் மாறினார். இவங்க 3 பேரில் ஆரம்பித்தது தான் அந்த சபை. அதிசயமான கதை. நீங்கள் அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் 16 திறந்து பார்த்தீங்கன்னா, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். பவுல் தான் 3 மிஷினரி ஜேர்னிஸ் பண்ணார்னு உங்களுக்கு தெரியும். இது 2வது மிஷினரி ஜேர்னி. அங்கே வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இப்போ சைலஸோடு வராரு, வந்து திமோத்திய அவர் ஊர்ல இருந்து லிஸ்ட்ரால இருந்து கூப்பிட்டுக்கிட்டு போறாரு மிஷனரி ஜேர்னி. ஊர் ஊரா போய் காஸ்பல் அறிவிக்கணும். அவர் அறிவிக்க போகும்போது என்ன ஆயிருது, அற்புத ஒரு மாதிரி மர்மமான விதத்துல பரிசுத்தாவியானவர் ஆசியா முழுவதுமா காஸ்பல் சொல்ல அவரை விடல. எப்படியோ தடை பண்ணியிருக்காரு, அவங்க சொல்ல முடியல. சொல்ல முடியாம போயிட்டே இருக்கிறாங்க ஊர் ஊரா. இப்ப கடைசியில ட்ரோவாஸ்ன்ற ஒரு ஊருக்கு வராங்க. அதுதான் ஆசியாவுடைய எல்லை. அதுக்கப்புறம் கடல், அதுக்கப்புறம் கடல் தான் ரொம்ப தூரம் ஐரோப்பா. இங்க கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க, என்ன எங்கேயுமே காஸ்பல் சொல்ல முடியலையேன்னு தலை சொரிஞ்சுக்கிட்டு நிக்கிறாங்க. ஆவியானவர் நம்மள உடலையே என்ன பண்றதுன்னு. அப்புறம் பவுலுக்கு ஒரு காட்சி வருது. ஐரோப்பால இருக்கிற மெசடோனியால இருந்து ஒரு ஆள் வந்து பவுல் கிட்ட கெஞ்சுறார், எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க, எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க. அப்போ பவுலுக்கு தெரியுது ஆவியானவர் சுவிசேஷத்தை ஐரோப்பா நாடுக்கு கொண்டு போகணும்னு தன் அழைக்கிறாருன்னு தெரியுது. அதனால சரின்னு அவர் முடிவு பண்ணி தானும் நாலு பேர், ஆக்சுவலாக பவுல், சைலஸ், திமோத்தி, அங்கே தொடர்ந்து எழுதும் போது நாங்கள்னு எழுதுறாரு. அப்போஸ்தலன் நடவடிக்கைகள் புக் எழுதுனது யாரு, லூக்கா, அவரும் சேர்ந்துக்கிறார். இவங்க நாலு பேர் ஒரு கப்பலை பிடிச்சிக்கிட்டு ஐரோப்பாவுக்கு போகிறாங்க. முதல் தடவை காஸ்பர் இங்கே தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. யூதர் இருக்கிற இடங்கள் வெளிய நாடு, இது வெளி தூர நாடு, கடல் தாண்டி போகிற நாடு ஐரோப்பா. கப்பலை பிடிச்சிக்கிட்டு முதல் நாள் சுமத்ரேஸ்ன்ற ஒரு தீவுக்கு போகிறாங்க. அடுத்த நாள் நியோபோலஸ், அது போர்ட் சிட்டி, பிலிப்புடைய போர்ட் சிட்டி. அங்கே போய் உள்ள பிலிப்பி ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போகும்போது அங்கே போய் ஒன்பதாவது வசனத்தில் என்ன போட்டிருக்கு, இல்லை ஒம்பது இல்லை, கொஞ்ச நாள் அங்கே தங்கி இருந்தாங்கன்னு பன்னெண்டாவது வசனம் படிங்களா.
அங்கே இருந்து மக்கதோனியாவுக்கு தேசத்து நாடுகளில் ஒன்றுக்கு தலைமையானதும் ரோமர் குடியேறினதுமான பிலிப்பு பட்டணத்துக்கு வந்து அந்த பட்டணத்திலே சில நாள் தங்கியிருந்தோம்.
பாருங்க, மக்கதோனியா நகரத்துக்கு தலைநகரமாகிய முக்கியமான நகரமானிய நகரம் எது, பிலிப்பி. அந்த நகரத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஏன்னா மக்கதோனியாலேருந்து தான் அவருக்கு அழைப்பு வந்துச்சு. அந்த நகரத்துக்கு வந்திருக்கும் போது என்ன, அங்கே வரும்போது அங்கேருந்து பிலிப்பி பட்டணத்துக்கு போகிறாங்க. இதான் ரோமன் காலனி. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த பன்னெண்டாவது வசனத்தில் ரோமன் காலனி நமக்கு சொல்லப்படுது. இவங்க போய் சில நாள் அங்கே தங்கி இருந்தாங்க. எப்படி இருக்கவங்கனால யோசிக்க முடியுமா, இந்த பிரம்மாண்டமான டைம், முதல் தடவை ஐரோப்பா மண்ணுக்குள்ள சுவிசேஷம் போகுது. முதல் தடவை என்ன வாரங்களோடு அவங்க ஜபித்திருப்பாங்க, என்ன இதோடு ஜபித்திருப்பாங்க. அவங்க நினச்சி பார்த்தாங்களா, இன்னைக்கு ஐரோப்பாவே முழு கிறிஸ்தவ நாடாக, அதுலேருந்து பிரிட்டன் எல்லாம் வந்து, அங்கேருந்து சீர்திருத்தம் எங்கேருந்து வந்துச்சு, ஜெர்மனிலேருந்து தானுங்க வந்துச்சு, சுவிட்சர்லாண்ட்லேருந்து தானுங்க வந்துச்சு, பியூரிட்டன்ஸ் எங்கேருந்துங்க வந்தாங்க, எல்லாமே ஆரம்பித்தது அவங்க அன்னைக்கு போனது. அன்னைக்கு போய் அவங்க இறங்கினாங்க. நினச்சி பார்த்தாங்களா, அவங்க அன்னைக்கு விதைக்கிற விதை இத்தனை நூற்றாண்டில் இத்தனை செய்யோன்னு. பிரிட்டனாக வந்து நம்ம நாட்டை கூட ஆண்டது இல்லைங்களா. பெரிய தேசத்தையே ஆளுகிற ஊராக எப்படி மாறுச்சு சுவிசேஷம். அங்கே போய் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க பாரத்தோடு. இது வந்து இஸ்ரவேலுக்கே ரொம்ப தூரம். இஸ்ரவேலை பற்றியே கேள்விப்படாது, சுவிசேஷத்தை பற்றியே கேள்விப்படாத ஊர். என்ன செய்யறது, இங்க பவுல் எங்கன்னா ஊருக்கு போனார்னா காஸ்பல் அறிவிக்க அவருடைய பழக்கம் என்னன்னா, ஓய்வு நாளில் ஜப ஆலயத்துக்கு போவார். ஜப ஆலயத்தில் ஊழிய யூதர்கள் இருப்பாங்க, அங்கே போய் மேசியாவை பற்றி சொல்லி பல ஏற்பாடை பிரசங்கம் பண்ணுவார். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை என்ன, இங்கே ஜப ஆலயம் இல்லை. ஒரு ஊரில் ஜபாலயம் இருக்கணும்னா பத்து யூதர்களாவது இருக்கணும், இங்கே ஒருத்தரும் இல்லை, இது வெளி ஊர். என்ன பண்ணுவார் பவுல், அவர் என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தில், அவர் அந்த நகரத்துக்கு வெளியில் இருக்கிற ஆறுகிட்ட போகிறார். ஏன் ஆறுகிட்ட போகிறாருன்னா, இந்த யூதர்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவங்க சங்கீதம் 137 போட்டிருக்கு, அவங்க பாபிலோனில் ஆலயத்தெல்லாம் இடித்து பாபிலோனில் பிடிச்சிட்டு போட்ட பிறகு அவங்க ஆலயம் இடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லாத போது அந்த வெளியில் ஆறுகிட்ட போய் அவங்க அழுவாங்களாம், அழுது ஜெபம் பண்ணுவாங்களாம், ஆண்டவரே நாங்கள் இப்படி அகதிகளாக வந்துட்டோம், எங்கள் ஆலயம் போச்சு, ஊர் போச்சு, எங்களுக்கு இங்கே உண்மை ஆராதிக்கிற ஓய்வு நாளில் ஒரு ஆலயம் கூட இல்லையேன்னு அழுது பாடுவாங்களாம். அது ஒரு வழக்கமாக போயிடுச்சு. எங்கெங்கெல்லாம் யூதருங்க வெளி ஊருக்கு போகிறாங்களோ, எந்த இடத்துல ஆலயம் இல்லையோ, அவங்க யூதர்களை பார்க்கணுன்னா என்ன பண்ணலாம், ரிவர்கிட்ட போகலாம். அந்த ரிவர்கிட்ட போனால் அங்கே யாராவது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் ஜெபாலயம் இல்லைன்னா அங்கே ரிவர்கிட்ட யூதர்களை பார்க்கலாம். அதனால் பவுலுக்கு தெரியும், அதனால் இங்கே ஜபாலயம் இல்லை, யூதர்கள் இல்லை, ரிவர்கிட்ட போய் பார்ப்போம் யாராவது இருக்கிறாங்களான்னு போய் பார்த்தா அங்கே ஒரு ஆம்பளையும் இல்லை, கொஞ்சம் லேடிஸ் அங்கே ஜபம் பண்ண வந்திருக்காங்க. சில லேடிஸு யெகோவா தேவனை அறிந்து அந்த ஊரில் இருந்து ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து ஜபம் பண்ண வந்திருக்காங்க. அங்கே உக்காந்து பவுல் பேசுகிறாரு அவங்கக்கிட்ட. அந்த பேசும்போது அருமையான விதத்தில் அந்த வசனம் என்ன சொல்லுது, லிதியா என்ற ஒரு பெண், டயத்திரா ஊரான் ஆகியவள், அவள் அங்கே ஜபம் பண்ண வந்திருக்கிறாள். அவள் வந்து பழைய ஏற்பாடுகளாக படித்து யூதர்களை பற்றி அறிஞ்சு உண்மையான யெகோவா தேவன் தான் அறிஞ்சு ஒரு யூதராக கன்வெர்ட் ஆகிருக்கிறாள். அவள் பவுலுடைய மெசேஜ் எல்லாம் கேட்டு பழைய ஏற்பாடு அறிவுள்ளவ, திடீர்னு ஆண்டவர் எந்த விதமான ஒரு அலட்சணம் இல்லாமல் அவள் கண்ணை திறந்துட்டார். சில பேர் அப்படித்தான் ரட்சிக்கப்படுறது பாருங்களேன், ரொம்ப பிரம்மாண்டம்லாம் இருக்காது, சத்தியத்தை கேட்டு அவங்க மனசில் டக்குன்னு மனசு ஆண்டவர் திறந்துருவார். தடன் திடீர்னு மனசு திறந்துட்டார். முதல் முதல் ஐரோப்பாவில் ரட்சிக்கப்பட்டது ஒரு இந்த பெண்ணு தான். என்னால் யோசிக்க முடியுமா, அந்த சமாரியா ஊரில் முதல் முதல் ரட்சிக்கப்பட்டவ ஒரு பெண்ணு மாதிரி முழு ஐரோப்பாலேயே முதல் முதல் ரட்சிப்புக்கு வந்தவ லிதியா. பிலிப்பு சபையின் முதல் மெம்பர் இவ தான். இவ ரட்சிக்கப்படுறா, அவளுடைய முழு குடும்பமே ஞானஸ்தானம் பெறுது. அவள் கெஞ்சி பவுல் கிட்ட கேட்குறா, நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கணும்னு. 15வது வசனத்தில் பவுல்லாம் சொல்கிறார், நோ உங்களெல்லாம் கஷ்டம் கொடுக்கக்கூடாதுமா, அதெல்லாம் சரி வராதுன்னு. அவள் பிஸ்னஸ் ஆளாச்சே, விடுவாளா அவள், எப்படியோ அவங்கள சமாளித்து இது சொல்லி தங்க வச்சுட்டான் அவங்க வீட்லேயே தங்கிக்கிட்டு. அடுத்த வாரம் பவுல் ஆலயத்துக்கு போகிறாரு. போகும்போது என்ன ஆகுது, 16வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே போ சொல்லு படிங்க, 16வது
ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு போகையில் குறி சொல்ல ஏவுகிற ஆவியை கொண்டிருந்து குறி சொல்லுகிறதுனால் தன் எஜமான்களுக்கு மிகுந்த ஆதாயத்தை உண்டாக்கின ஒரு பெண் எங்களுக்கு எதிர்ப்பட்டாள். அவள் பவுலையும் எங்களையும் பின்தொடர்ந்து வந்து, இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சத்தமிட்டாள்.
பாருங்களேன், இன்னும் இந்த இது 2வது கன்வெர்ட், பேய் பிடிச்ச பெண்ணு, குறி சொல்கிற சில நேரங்களில் வலிப்பு வந்து நம்ம ஊரில் ஆடுவாங்க தெரியும்னு ஆடி குறி அப்படியே உனக்கு அது நடக்க போகுது, நீ அங்கே தான் தங்கம் வச்சுருக்கிற, இங்கே தான் சாவியை தொலைச்சேன்னு குறி சொல்லுவாங்க. பேய்களுக்கு அந்த பவர் இருக்குது. சில நேரங்களில் மனுஷங்களை அப்படியே ஆட்கொண்டு குறி சொல்லுவாங்க, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், நீ எங்கே சாவியை தொலைச்சதெல்லாம் சொல்கிற பவர் இருக்குது. அந்த மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருந்துருக்குறா. இவளை வச்சு பெரிய பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்துருக்குறாங்க, பயங்கரமான லாபம் அந்த ஊரில், அந்த மூட நம்பிக்கை ஊரில் அப்படி நடத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. இவ காஸ்பில் கேட்டு இவளுக்கு வந்து பிசாசு அவளுக்கு உணர்த்தி இருக்கிறா என்னன்னு, இவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க, இவங்க உண்மையான ரட்சிப்பின் வழியை சொல்லி கொடுக்குறாங்க. பிசாசு அவளுக்கு உணர்த்தி இருக்கிறா, அதை உணர்ந்து அவ வந்து கத்திக்கிட்டு இருக்கா பவுலுக்கு பின்னாடி. பவுலுக்கு ரொம்ப கோபம் வருது, பிசாசு சாட்சியாக நமக்கு வேணும்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், திடீர்னு பேயை விரட்டி விட்டுட்டார். இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன் வெளியவான், பேய் போயிட்டு. பேய் போனது மாத்திரம் இல்லை, இவ ரட்சிக்கப்பட்டுட்டான். ரட்சிக்கப்பட்டா என்ன ஆகும், ரட்சிக்கப்பட்ட ஆள்கிட்ட 10 கிலோமீட்டரை சுற்றி பேய் கிட்ட கூட வர முடியாது. இன்னும் பேய் வரவே இல்லை அவகிட்ட, பார்த்து பார்த்தாங்க பேய வரல, குறி சொல்ல முடியல இவனால். அந்த எஜமான்களுக்கு வந்துச்சு பாரு கோவம், எங்களுடைய பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி பவுலையும் சீலாவையும் பிடிச்சி இழுத்துட்டு போய் அந்த அந்த கோர்ட்டில் நிற்க வச்சு இவங்க இவங்க என்ன சொல்றாங்க பாருங்களேன். தொடர்ந்து 19வது வசனத்தில்
அவளுடைய எஜமான்கள் தங்கள் ஆதாயத்து நம்பிக்கை அற்று போயிருந்ததை கண்டு பவுலையும் சீலாவையும் பிடித்து சந்தை வெளியுள்ள அதிகாரத்தில் இழுத்து கொண்டு போனார்கள். அதிகாரத்தில் ஒப்பு கொடுத்து, யூதர்களாகிய இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி ரோமராகிய நாம் ஏற்றுக்கொள்ளவும் அனுசரிக்கவும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள்.
பாருங்களேன், ரோமராகிய நாம், அந்த ரோம் பெருமை அவங்களுக்கு விட்டு போறது இல்ல. ரோமராகிய நாம், ரோம் குடிமக்கள், ரோம் காலனி இருக்கிற நாம், நமக்கு போய் யூதர்கள் நமக்கு ஒத்து வராத ரூல்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நம்முடைய மதத்துக்கு விரோதமா, நம்முடைய அரசனுக்கு விரோதமா பேசுறாங்க. நம்ம ஊரில் அப்படி ஆயிட்டுலையா, இப்போ அப்படி பேசினா என்ன ஆகும், யாராவது தலைவருக்கு விரோதமாக பேசி மதத்துக்கு விரோதமாக பேசினா பெரிய கூட்டம் தலையை வெட்டுறதுக்கு கூடி வந்துடுவாங்க. அந்த மாதிரி அங்கே கூடி வந்துட்டாங்க. கூடி வந்து அதுக்கு அது அது கேட்ட அதிபதிக்கு என்ன ஆச்சு, அந்த கேட்ட கோர்ட்டு என்னன்னு விசாரிக்கக்கூடாது, அவரு சட்டெல்லாம் கிழிச்சுக்கிட்டார். ஐயோயோ இப்படி பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி சட்டெல்லாம் கிழிச்சுக்கிட்டு பவுலையும் சீலாவையும் பிடிச்சி ராட்ஸ் இல்லைங்க லாட்டியில் இல்லை, குச்சியில் இல்லை, ராட்ஸில் அடி அடின்னு அடித்து யோசிச்சு பாருங்கள் என்ன மாதிரி இருக்கும். முதுகெலும்பு, விழா எலும்பு எல்லாம் நொறுங்காது, பின்னாடி உடம்பெல்லாம் பழுத்து போயிருக்கும். பயங்கரமாக அடி அடின்னு ரெண்டு பேரையும் அடித்து சிறையில் போட்டு, அங்கே சிறையில் அந்த கட்டையில் அவங்க காலை கட்டி இழுத்து கையை கெட்டியாக கட்டிடுவாங்க. அருவறுப்பான சிறை, பயங்கரமான. ஏன் லாபத்தெல்லாம் பிஸ்னஸ்ஸே ஒருத்தனை கெடுத்து, இப்போ நம்ம ஊரில் இருக்கிற யாராவது பிஸ்னஸ் பெருசாக பிஸ்னஸ் மேனை கெடுத்தா என்ன ஆகும், விடுவாங்களா போலீஸ் நம்மளை, அது பழி வாங்கணும்னு எவ்வளோ அடிப்பாங்க, அடித்து ஜெயிலில் போட்டு சித்திரவதை, பெரிய பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுருச்சு இவங்கனாலன்னு சொல்லி பயங்கர சித்திரவதை பண்ணி ஜெயிலில் போட்டாங்க. உங்களை போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி அடித்து எலும்பெல்லாம் உடச்சி போட்டால் போச்சு. இறைமையாக எழுதுறது என்ன ஒப்பாரி, நம்ம எழுதுவோம் ஒப்பாரி, ஜெயிலேருந்து பெரிய ஒப்பாரி பாட்டாக பாடி விடுவோம் நம்ம பெரிய ஒப்பாரி. இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பவுலும் சீலாவும் என்ன பண்ணுறாங்களா,
நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள்.
என்ன பாட்டு பாருங்களேன், இப்படி அடி வாங்கி ஜெயிலில் இருக்கும்போது பாடுறாங்களாம் பாட்டு, தேவனை துதித்து பாடுறாங்களாம். என்ன மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், நம்ம பாடுற அதே ராகத்தை பாடி சோர்பில் மிகுந்த சத்தத்தோடு ஆனந்தத்தோடு. ஏன்னா இந்த சந்தோஷத்தில் ஆரம்பித்தது தாங்க இந்த சபை, இந்த சந்தோஷத்தில் வித்து இந்த உலகத்தில் எந்த வேதனையோ அரசியல் தொந்தரவுகளோ அரசாங்கம் விரோதமோ இந்த உலகத்தில் என்ன நடந்தாலும் சரி, ஆழமான தங்களுக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் அதை தொடவே முடியாது. ஜெயிலில் போட்டு அடைச்சி தஞ்சனில் போட்டாலும் ஆனந்தத்தில் சந்தோஷத்தில் கடவுளை பாடுறாங்களா, அந்த சந்தோஷத்தை தொட முடியாது யாரும். அந்த சந்தோஷத்தில் போட்ட வித்துனால பறந்தது தான் இந்த சபை. அவங்க சந்தோஷம் பாருங்களேன், ஜெயிலில் போட்டு இந்த நிலைமையில் எப்படிங்க பாட முடியும் யாராவது, ஏன்னா இதுதான் தெய்வீக சந்தோஷம், ஆழமான சந்தோஷம், உலகம் தரக்கூடாத சந்தோஷம், உலகத்தினால் எடுக்கப்படாத சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேருந்து பாடுறாங்க. ஜெயிலில் உடம்பு எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ வேதனை, அந்த உடம்பு வலியும் என்ன வலி உடம்புல ஏற்பட்டாலும் சரி, உலகமே தங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் சரி, தாங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஜெயிலில் அடிபட்டு கை கட்டி இருந்தாலும் சரி, உள்ளுக்குள்ளே இருக்கிற சந்தோஷத்தை அது தொட முடியாதே. அவங்க தானங்க உன்னத நிலையை அடைந்தவங்க. சின்ன ஒரு இது போதும் சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்கு, அது என்னங்க சந்தோஷம், அதுவா சந்தோஷம், ஒரு சின்ன ஒரு தலைவலி போதும் சந்தோஷம் போயிடுச்சு, சின்னது யாராவது கோவப்படுத்திட்டா என்னங்க சந்தோஷம், அந்த சந்தோஷம் இதுவானா இந்த மாதிரி சந்தோஷம் நமக்கு, எதுவுமே இந்த உலகத்தில் தொட முடியாத சந்தோஷம், எந்த நேரத்துலையும் என்ன ஆனந்தத்தில் வைக்கிற சந்தோஷம். இந்த மாம்சம் அழுகி போனாலும் இந்த ஒரு பாட்டில் வருது, இயேசு போதுமே பாடுற ஒரு சந்தோஷம் இவங்களுக்கு இருந்துச்சு பாருங்க. எப்படி பாடுறாங்க அந்த மாதிரி சந்தோஷத்தில் பாட்டு பரலோகத்தில் கேட்கும்போது ஆண்டவர் சும்மா இருப்பாரா, இடத்தி அசைச்சு விட்டார். ஒரு பூகம்பம் வந்துச்சாங்க, பூகம்பம் வந்து சங்கிலி கிங்கிலியெல்லாம் கலண்டு ஜெயில் கீழடா உடஞ்சி போச்சு. உடஞ்சி போனவுடனே என்ன ஆச்சு, அந்த பிலிப்பியர் ஜெயிலர் அவர் தலையே போயிடும், கைதிகள்லாம் போயிட்டாங்கன்னா அவர் கத்தி எடுத்து தன்னை வெட்டிக்கலான்னு போனார். ஆனால் பவுல் உள்ளே இருந்து பார்த்து, ஒன்றும் பண்ணாதீங்க, எங்கேயும் நான் போகலை, ஓடியெல்லாம் போகல, உங்கள் ராடுக்கெல்லாம் பயப்படலை, இங்கே தான் இருக்கிறோம், இன்னும் ராடு எடுத்துகிட்டு வா, ஒன்றும் பயம் இல்லை, இங்கே தான் இருக்கிறோன்னார். அப்போ அந்த மனுஷன் நடுநடுங்கி வந்து இந்த மாதிரி சந்தோஷத்தை பார்த்ததில்லை, இந்த மாதிரி நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியும் அவங்க சந்தோஷத்தை பார்த்து மனசே மாறிப்போச்சு. அவன் என்ன ரோமன் ஜெயிலராக இருக்கட்டும், அவன் இருதயமே மாறிப்போய் காலில் உளுந்து பவுலுக்கு என்ன கேட்குறான், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும். பவுல் சுவிசேஷத்தை சொல்கிறாரு, கேட்டு மனம் மாறி ரட்சிக்கப்பட்டு அவன் குடும்பமும் அவனும் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. முதலாவது லிடியா கடலுக்கு இது ஆறுக்கு பக்கத்தில், இன்னொன்று இந்த பேய் பிடிச்ச பெண்ணு மனமாற்றம், மூணாவது இந்த பிலிப்பியன் ஜெயிலர். இவங்க மூணு பேர் இவங்களோ அவங்க குடும்பமும் ஆரம்பித்தது தான் பிலிப்பியர் சபை. அந்த சபைக்கு தான் பவுல் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாடு கடந்து எவ்வளோ துடியோ எவ்வளோ அடி வாங்கி அந்த சபையை கட்டினதுடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டணுன்றது மேலே தாங்க நம்முடைய அன்பு இருக்குது. எவ்வளோ உழைச்சி இதை கட்டணுமேன்ற பாசம் அவருக்கு இருக்காதா, உயிரே கொடுத்தமே இந்த சபையை கட்டுறதுக்கு அந்த பந்தம் அவர் மேலே இருந்துச்சு. அந்த மக்களும் எவ்வளோ தான் நமக்கு வசதி இருந்தாலும் இவ்வளோ தூரத்துலேருந்து வந்து நமக்கு காஸ்பல் சொன்ன பக்திமான் ஆச்சேன்னு சொல்லி பவுல் மேலே மிகுந்த அன்பு வச்சுருந்தாங்க. என்ன பண்ணாங்க தெரியுமா, அவங்க இது பணக்கார ஊர், பணக்கார மக்கள் மெம்பர்ஸு, பவுல் எங்கே போனாலும் அவருக்கு ஒரு கிஃப்ட், எங்கே போனாலும் விடுறதில்ல, அந்த கிஃப்டில் விஷயம் இல்லை. ஆனால் எங்களுக்கு அவர் வாங்கி கொடுத்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இப்போ அனுபவிக்கிற ஆனந்தம் எவ்வளோ பெருசு. இந்த ரோம் நகரம் கொடுக்கலையே, இந்த அரண்மனைகள் கொடுக்கலையே, இந்த தங்க சுரங்கம் கொடுக்கலையே, அதை விட நம்பிக்கை. வயசார உலகத்தில் செத்துக்கிட்டு இருக்கிற உலகத்தில் எங்களுக்கு கொடுத்த இந்த காஸ்பலுடைய நம்பிக்கை கொண்டு வந்த மகான் இவர். அவர் எங்கே போனாலும் எங்கள் கிஃப்ட்டு போவான், எங்கே போனாலும் கிஃப்ட்டு தான் அவருக்கு. கொருந்துக்கு போகிறார், ஆத்தேன்லேருந்து இவங்க கிஃப்ட் அனுப்புகிறாங்க. அவர் எங்கேயோ இருக்கிறார், கிஃப்ட் அனுப்புகிறாங்க. அந்த அவங்களுடைய நன்றியை வெளிக்காட்டும் பவுலுக்கு அந்த கிஃப்ட் தேவையில்லை, ஆனால் அவங்க நன்றியை காட்டுறதுக்கு அவங்க அனுப்பிட்டு தான் இருப்பாங்க, அனுப்பிட்டு தான். இப்போ 6 வருஷம் ஆச்சு, திடீர்னு கேள்விப்படுறாங்க பவுல் ஜெயிலில் இருக்கிறாரு, இந்த மாதிரி சிறையில் இருக்கிறார், காஸ்பலுக்காக மனசே ஆறல அவங்களுக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய பாஸ்டர் எபாஃப்ரிடஸ், அவர், அப்பா நீ போ, முதல்ல போய் நான் அவருக்கு பாஸ்டருக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்து போய் பவுல முதல்ல கவனி அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பி விடுறாங்க. பவுலுக்கு எபாஃப்ரிடஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வர்றார். ஜெயிலில் வரும்போது கொடுக்குறாரு. பவுல் அதுக்கு நன்றி சொல்லும் வண்ணமாகத்தான் இந்த லெட்டரை அனுப்புகிறேன். நீங்கள் அனுப்பின கிஃப்ட்டுக்கு நான் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அது அனுப்பலான்னு எபாஃப்ரிடஸ் வந்த உடனே அவருக்கு என்ன ஆச்சு, அவருக்கு இம்யூனிட்டி கஷ்டம் போல. பவுல் இவ்வளோ மாதமாக சிறையில் இருக்கிறாரு, எபாஃப்ரிடஸ் வந்த கொஞ்ச நாளே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நம்மளை சில பேர் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடாததுனால உங்களுக்கு இம்யூனிட்டி கஷ்டம் இருக்கும், திடீர்னு வியாதி வந்துடும். அந்த மாதிரி அவருக்கு எபாஃப்ரிடஸுக்கு திடீர்னு வியாதி வந்துருச்சு. அவர் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் சரி பண்ணி பவுல் இந்த லெட்டரை எழுதி நன்றி சொல்லும் வண்ணமாக அவங்களுக்கு திருப்பி, அவங்க பாஸ்டர் திருப்பி அனுப்புகிறாரு. ஐயோ, நீங்கள் எனக்காக ஏன் கவலைப்படுறீங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் ஜெயிலில். நீங்கள் கவலைப்படக்கூடாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி இந்த லெட்டரை அனுப்புகிறேன். பாருங்களேன், உன்னத சந்தோஷத்தை அடைந்த மக்களுங்க இவங்க, அவங்க எழுதின நிருபங்கள். ஓகே, இதோடு நம்ம முடிக்கலாம். இதுதான் ஒரு முகவரி, ஐநோ லாங்காக இருந்துச்சு, ஆனால் இது ரொம்ப முக்கியம். இந்த நிருபத்துக்குள்ளே நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இது யார் எழுதுனாங்க, நம்ம இப்போ தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம் யார் எழுதுனாங்கன்னு, எந்த எங்கேருந்து எழுதுனாங்க, ஜெயிலிருந்து வருகிறது, இது யாருக்கு போகுது, பிலிப்பு பட்டணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுருந்தீங்களோ தெரில, ஆனால் தெரிஞ்சுக்கணும். இதுதான் இந்த மாதிரி நகரத்துக்கு, இப்படி ஒரு ஏற்படுத்தின ஒரு சபைக்கு, உயிரே கொடுத்து ஏற்படுத்தின பந்த சபைக்கு பவுல் இந்த சபையில் தன்னுடைய மனசை திறந்து பேசுகிற மாதிரி, பாசத்தை காட்டுற மாதிரி எந்த சபைக்கும் பேசினதில்லை. அப்படி ஒரு சபை, அந்த சபைக்கு அவர் எழுதுறாரு. அவங்களும் அந்த சபை மேலே, பவுல் மேலே மாபெரும் மரியாதையும் அன்பும் பாசத்தையும் வச்ச மக்கள், அவங்க இதை எழுதுறத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம தொடர்ந்து நம்ம படிப்போம். ஜபம் பண்ணுங்க, தொடர்ந்து இதை பார்க்கும்போது ஆவியானவர் தான் நம்மளை இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம், உண்மையான சந்தோஷத்தின் பயணத்தை. இதில் தொடர்ந்து இதை படிக்க படிக்க நம்மளுடைய சந்தோஷமும் வாழ்க்கையில் அதிகமாக வளர்ந்து ஆண்டவருக்கு நம்ம சாட்சியாக இருக்கணும். 2 பயன்பாடுகளை ஒன்றி சொல்லி முடிக்கிறேன், புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி. முதலாவது, உண்மையான சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு எப்படி ஏற்படுதுன்னா, அவன் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஒரு பரிசுத்தவானாக மாறி அவர் சபையில் சேரும்போது தான் உண்மையான சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்குது. இதில் பாடத்திலேருந்து படிக்கிறோம். ஏன் இந்த பவுல் யாருக்கு எழுதுறார் இந்த சந்தோஷத்தின் நிருபம்? பிலிப்பில் எவ்வளோ கோல்டு இருக்கலாம் அந்த ஊரில், பிலிப்பி பட்டணத்தில் ஊரெல்லாம் கோல்டை வச்சு கட்டியிருக்கலாம் நீ வீடை, எவ்வளோ தங்க சுரங்கமாக இருக்கலாம் உங்கள் ஊர், ரோமன் காலனி உங்களுக்கு இருக்கலாம், டாக்ஸ் இல்லாமல் இருக்கலாம், குடிமக்கள் உரிமைகள் இருக்கலாம், உங்ககிட்ட கிரீன் கார்டு இருக்கலாம், எத்தனை கார் இருக்கலாம், எத்தனை பங்களாங்கள் இருக்கலாம், எத்தனை அரண்மனைகள் இருக்கலாம், ஆனால் சந்தோஷன்றது ஒரு மனுஷனுக்கு இருக்க முடியாதுங்க. ஏன் தெரியுமா இருக்க முடியாது? ஏன்னா ஆண்டவர் இந்த உலகத்தில் சந்தோஷம் இல்லைன்னு இல்லை, ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதபடிக்கு நம்ம பாவிகளாக இருக்கிறோம். பாவம், தாவீது சொல்லலையா, என்னுடைய பாவம் எனக்கு முன்பதாக எப்பொழுதும் நிற்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளோ இன்பங்கள் இருந்தாலும், இயற்கையில் எவ்வளோ இன்பங்கள், குடும்பத்தில் உறவுகளில் எவ்வளோ இன்பங்கள் இருந்தாலும், அதெல்லாம் சந்தோஷம் தராதபடிக்கு ஒரு கண்ணாடி மாதிரி நம்ம பாவம் நமக்கு முன்னாடி நிற்கிதுங்க. யோசிச்சு பார்க்குறீங்களா, பாவத்தில் இருக்கிற மனுஷன் ஒரு காலம் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவனுக்கு என்ன இருக்கட்டும், இல்லாமல் போட்டோம், சந்தோஷமாக இருக்க முடியாது. எவ்வளோ ஊரெல்லாம் சுற்றி பார்க்கட்டும், உலகெல்லாம் சுற்றி பார்க்கட்டும், சந்தோஷம் இருக்க முடியாது. எவ்வளோ வசதினா அவனுக்கு வரட்டும், ஏன் எதுவுமே அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒரு கண்ணாடி மாதிரி பாவம் அவனை மறைக்குது. பாவம் கடவுளுடைய எந்த இன்பங்களை கொடுக்கணுன்றதுக்காக இந்த உலகத்தையும் இன்பங்களை படைச்சார், அது எதுவுமே அவன் அனுபவிக்கவே முடியாது. ஏன்னா பாவம் அவனை மறைக்குது, அந்த பாவம் அவனை தடை செய்யுது. அந்த பாவத்திலேருந்து அவன் விடுபட்டாதான் அவனுக்கு வாழ்க்கையில் சந்தோஷன்றதே அவன் ஏற்பட முடியும். நீங்கள் யோசிச்சிருக்கிறீங்களா, ஏன் உறவுகளில் உறவுகளில் எவ்வளோ சந்தோஷங்க, அப்பா அம்மா சகோதரன் மனைவி புருஷன், அதிலெல்லாம் ஏன் உங்களுக்கு கசப்பாக இருக்கு, வெறுப்பாக இருக்கு, என்ன ஓடிடலாமான்னு இருக்கு இந்த குடும்பத்தில். உறவுகளில் சந்தோஷம் இல்லை, எங்கே போனாலும் நிம்மதியில், எத்தனை ஊர் சுற்றிட்டு வந்தோம், ஆனால் ஒரு ஆனந்தம் ஒரு நிறைவு இல்லையே, பூரணம் இல்லையே. ஏன் இந்த பாவங்க முன்னாடி நிற்கிதுங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் திருப்தி ஆகாது, எவ்வளோ சாப்பிட்டாலும் நிறைவு வராது. ஆனால் இந்த கண்ணாடி காண்டி எடுத்துருச்சுன்னா எது இருக்குதோ இல்லையோ நிறைவான சந்தோஷம் இருக்கும். அது எப்படி தெரியுமா ஏற்படும், இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஒரு நாடகமாக சின்ன வயசில் நான் தெளிச்சுட்டாங்க என்ன, இல்லை இயேசுவை நான் நம்பிடுறேன், கையை தூக்கிட்டேன், ஜபம் பண்ணிட்டேன்னு இல்லைங்க. எப்படி மாறினா பாருங்கள், லிதியா ஆண்டவுடைய வசனத்தை கேட்டு மனம் திறந்துச்சவனுக்கு, எப்படி அந்த பேய் பிடிச்சவன் மாறினா பாருங்கள், பிலிப்பியன் ஜெயிலர் பாருங்கள், நடுநடுங்கி போயிட்டு உண்மையான ரட்சிப்பின் அனுபவம், உண்மையான ரட்சிப்பு, ஆண்டவர் என்ன உண்மையாக நான் பாவி, உண்மையாக நான் உணர்றேன் பாவின்னு முகம் குப்புற விழுந்து காலில் விழுந்து ரட்சிக்கப்படுதுன்னா என்ன ஆண்டவரே செய்யணும், எனக்கு இறக்கம் காட்டுங்கன்னு உண்மையான ரட்சிப்பின் அனுபவம் வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன பண்ணுறார், இந்த கண்ணாடி எடுத்துடுறார், என்ன கண்ணாடி எடுத்துடுறார், எடுத்த உடனே வாழ்க்கையில் சின்ன சின்னதுலையும் என்ன சந்தோஷம், கோடிக்கணக்கான சந்தோஷம் நம்மளை சுற்றி இருக்கிறதையும் வாழ்க்கையில் என்ன ஆனந்தம் நிறைஞ்சிருக்கும் தெரியுமா. அது எப்படி நடக்கும், இயேசு கிறிஸ்துக்குள்ளே நீங்கள் பரிசுத்தவான் ஆகி அப்படின்னா இயேசுவை நம்பி மனம் திரும்பி இயேசுவை விசுவாசித்து அவருடைய உண்மையான சபையில் இருக்கும்போது தான் ஆகும் நிறைவான முதல் படி அதுதான். ஏன்னா அவங்களுக்கு தான் இவர் லெட்டர் எழுதுகிறார், பிலிப்பு நகரத்தில் இருக்கிற பெரிய பக்திமான்களே தங்க மாளிகையில் வாசம் பண்ணுகிறவர்களுக்கு இல்லை, சபையில் இருக்கிறவர்களே உங்களுக்கு எழுதுகிறேன், முதலாவது அவங்களுக்கு தான் சந்தோஷம் பாருங்களேன், அதுதான் முதல் படி. ரெண்டாவது படி, ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ரெண்டாவது படி பாருங்களேன், இயேசு கிறிஸ்துவுடைய அடிமையாக கொத்தடிமையாக தான் இருக்கும் இருக்கிறதுல தான் சந்தோஷம் இருக்கு பாருங்களேன், உண்மையான சந்தோஷம் இயேசு கிறிஸ்துவுடைய கொத்து அடிமையாக பாண்ட் ஸ்லேவ் யோசிச்சு பாருங்களேன், பிறவி அடிமை. ஒரு வேலை நான் விசுவாசிங்க பாஸ்டர், நான் இயேசுவை நம்பி வந்திருக்கிறேன், வாழ்க்கையில் ஏன் சந்தோஷம் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்க, ஏன் சந்தோஷம் இல்லை, எதுக்கு சந்தோஷம் இல்லை, ஏன்னா தாவீதே அந்த வாழ்க்கை அப்படி போயிருச்சு அவர் வாழ்க்கை, ஏன்னா இயேசு கிறிஸ்து அடிமையாக வாழ்றதில்லை. பவுலுக்கு ஏன் அந்த அளவுக்கு சந்தோஷம் இருந்துச்சு, நமக்கு ஏன் சிடு சிடு சின்னதுக்கெல்லாம் சந்தோஷமே இல்லாமல் ஆயிடுறோம், ஏன் பவுலுக்கும் சீலாக்கும் ஏன் திமோத்திக்கும் அவ்வளோ சந்தோஷம் அந்த நிலையிலையும், ஏன்னா அடிமைகளாக வாழ்ந்தாங்க அவங்க பாருங்களேன். நீங்கள் ஏன் சந்தோஷமாக இல்லை தெரியுமா, நீங்கள் இயேசுடைய அடிமையாக, அடிமைன்னா நமக்கு என்ன, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம ரெண்டுக்கு அடிமையாக இருக்கலாங்க. இயேசு யோவான் 8வது அதிகாரத்தில் சொல்கிறார், எவன் பாவம் செய்கிறானோ அவன் அந்த பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். ஒன்று நீங்கள் பாவத்துக்கு அடிமையாக இருக்கணும், இல்லை இயேசுக்கு அடிமையாக இருக்கணும், இது ரெண்டு தான் ஆப்ஷன். ஒன்று பாவத்துக்கு அடிமை, இல்லை இயேசுக்கு அடிமை. பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷம் நிம்மதின்றது ஒரு காலம் உங்களுக்கு வராது. ஏன்னா பாவம் நம்மளை அழிக்கவும் குற்றப்படுத்தவும் அழிக்கணும், தூங்கக்கூட விடாதே பாவம் நம்மளை விடாதே, பொறாமை கசப்பு வெறுப்பு நிம்மதி இல்லாமல் மனுஷன் சந்தோஷமே கொடுக்காது பாவம், அதுக்கு தான் அடிமையாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க. இல்லை ஒரே வழி தான் அதுன்னு தப்புறதுக்கு, இயேசுக்கு அடிமையாயிருங்க, சந்தோஷத்தோடு அடிமையாயிருங்க. இயேசுக்கு அடிமையாக இருக்கும்போது அங்கே தாங்க உண்மையான சந்தோஷம் இருக்குது, அண்மையான சந்தோஷம் இருக்கு. நம்ம கிறிஸ்தவர்களாக சில பேர் ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவம் கொடுத்துருக்கலாம், ஏன் இன்னும் வாழ்க்கையில் நிறைவான சந்தோஷம் இல்லையான்னு தெரியுமா, ஒரு 8 மணி நேரம் வேலை செய்கிறமா நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நான் ஆஃபீஸுக்கு போவாங்க 8 மணி வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வருவாங்க, நான் அதே மாதிரி சர்ச்சுக்கு வருவாங்க 1-2 மணி நேரம் முடிஞ்சிச்சா அதுக்கப்புறம் இயேசு மறந்தாச்சு வாழ்க்கையோடு போயாச்சு, இல்லைங்க ஒவ்வொரு நாளும் இயேசு ஆண்டு காலில் எந்திரிச்ச உடனே ஆண்டவரே இந்த நாளில் நான் வேலைக்கு போகிறேன், நான் உம்முடைய அடிமை, உம்முடைய மகிமைக்காக நான் வேலை செய்கிறேன், என் வேலையை ஆசீர்வதிங்க, நான் இந்த குடும்பத்தில் நான் உம்முடைய அடிமை, உன் பேச்சை கேட்கணும், ஒவ்வொரு நாளும் இயேசுடைய அடிமையாக வாழ்ந்து பாருங்க. ஐயோ கஷ்டப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்குறேன், இலைப்பாறுதல் கொடுக்குறேன். அந்த இலைப்பாறுதல் இயேசுக்கு வெளியே கிடைக்காதுங்க, இயேசுடைய அடிமையாக வாழ்ந்தா தான் உண்மையான சுதந்திரத்தை நம்ம அனுபவிக்க முடியும், உண்மையான விடுதலை நம்ம அனுபவிக்க முடியும், உலகம் தராத சந்தோஷம் உலகத்தினால் எடுக்கப்படாத ஆழமான சந்தோஷம் நமக்குள்ளே எப்போ இருக்க முடியும், இயேசுடைய அடிமையாக வாழ்ந்தா தான். இயேசுடைய ஆண்டவர் அப்படி வாழ்வதற்கு நமக்கு வழிகாட்டட்டும், ஜெபிக்கலாம்.